ஒரு என்னங்க ஒரு பாயிண்ட், ஒரு முக்கியமான ஒரு காரியம் இல்லைங்களா, எது என்றால் அந்த இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை இல்லைங்களா. ஏன் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை அப்படின்ட்டு ரொம்ப முக்கியமான காரியம் அதை பார்க்கும் போது ஏன் சொல்லுங்க நீங்க, ஏன் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை ரொம்ப முக்கியம், சபைக்கு பண்ணிட்டு ஏன் அது தேவை இல்லைங்களா, அந்த இன்ஃபர்மேஷன் தேவையா, அது ரொம்ப முக்கியமா இப்போ சபைக்கு எதுக்கு எப்படி முக்கியம்,
கர்த்தர் கூட எப்பவுமே இருப்போம் அப்படின்றால் இயேசு கிறிஸ்து முதலாவது வந்துடனே
மறித்த சபை மக்களுக்கு என்ன பண்ணுவோம் இப்போ ஊர்தல்ல கொண்டு வருவா. அதுக்கு பின்பு ஊழல் இருக்கிற சபைக்கு வந்துட்டு அந்த மறித்தோடனே இம்மீடியட்டா என்ன பண்ணுவோம் இப்போ ரிவார்டா கொடுத்துடுறார், இம்மீடியட்டா பிரைஸ் கொடுத்துடுறார். இப்ப சபை வந்துட்டு எதுக்காக வெயிட் பண்ணியிருந்ததோ அந்த ஒரு பிரைஸ்காக இல்லைங்களா. கிறிஸ்து உடனே என்ன பண்ணிப்போம் 1000 வருஷம் அரசாங்கம் அந்த ரிவார்டோ தான் என்ன பண்ணுவோம் இப்போ கொடுக்க போகிறார். எப்ப கொடுக்க போகிறார் இயேசு கிறிஸ்து 2வது தான் கொடுக்க போகிறார் சொல்றார். சரி அதுக்கப்புறமா 18வது வசனம்
ஆகையால் இந்த வார்த்தைகளினாலே நீங்கள்
எந்த வார்த்தைகள்னாலே மேலே சொன்னீங்களா வார்த்தைகள் எந்த வார்த்தைகள் இயேசு கிறிஸ்து 2வது வருவார் வந்துடனே சபைக்கு தான் ஃபர்ஸ்ட் ரிவார்ட் கொடுக்க போகிறார். இந்த வார்த்தைகள்னாலே
நீங்கள் ஒருவரை ஒருவர் தேற்றுங்கள்
தேற்றுங்கள் சொல்றது. அப்படி என்றால் இப்ப இயேசு கிறிஸ்து 2வது சபை எதுக்காக வெயிட் பண்ணிருக்காருக்கா அந்த சபைக்கு முதலாவது ஊர்த்தல் ஒரு பிரைஸ் கொடுக்க போயிடும். அதுல சபையோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் 2வது பத்தி எது என்றால் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவார் இப்ப தேவன் இருக்க ரிவார்ட் கொடுக்க போகிறார். சரி இப்போ இதுதான் என்ன மெயின் கான்செப்ட் இல்லைங்களா. அதுல ஆதி சபை வந்துட்டு நிறைய பேரும் இயேசு கிறிஸ்து 2வது என்ன பண்ணிட்டு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தார் இல்லைங்களா. வந்து இயேசு கிறிஸ்து வந்தவுடனே சபை மக்களுக்கு என்ன பண்ணுவார் இப்போ முதலாவது ஒருத்தல கொண்டு போயிட்டு அவர் கிறிஸ்து உடனே என்ன பண்ணுவார் இப்போ 1000 வருஷம் ரூல் பண்ணிட்டு இதுதான் என்ன பண்ணிட்டு இருந்தாரா எதிர்பார்த்ததுல இருந்தது இல்லைங்களா. சரி இப்போ முதலாவது ஒருத்தல்கள் என்ன என்ன முதலாவது ஒருத்தல் என்ன முதலாவது உயிர்த்தல் என்ன என்ன ஸ்பெஷாலிட்டி முதலாவது உயிர்த்தல் சொல்லும் போது எல்லாருக்கும் என்ன போதும் எல்லாருக்கும் இதுக்கப்புறமா வரப்போகிற உயிர்த்தல்களுக்கோ இந்த ஒரு முதலாவது உயிர்த்தல்களுக்கோ எதனா வித்தியாசம் இருக்குதுங்களா என்ன வித்தியாசம் இருக்கும் சாவாமே இருக்கும். வெரி குட் கரெக்டா சொன்னீங்க அப்படிங்களா. இதுக்கப்புறமா வரப்போகிற உயிர்த்தல்களுக்கு சாவாமே இருக்குது ஐயோ நித்திய ஜீவன் இருக்கும் ஆனா சவாமி இருக்குமா இருக்காது இல்லைங்களா. சரி யாரு யாருக்கு இருக்காது முதலாவது உயிர்த்தல் யாருக்கு இப்போ சபை சபைன்னு யாருமா நீங்கதான் சபை போறீங்களா. சரி நம்ம எல்லாரும் சபை தான் கரெக்ட் தைரியமா சொல்லுங்க இல்லைங்களா பரவாயில்ல இல்லைங்களா. அப்படி என்றால் அதுக்கு கணக்கு இருக்குதுங்களா 1,00,000. சரி மீதியான ஜனங்கள் அவருக்குல என்ன திரளான கூட்டம் அவருக்கு என்ன மாதிரி உயிர்த்தல் அவருக்கு உயிர்த்தல் இருக்குதுங்களா அவருக்கு என்ன மாதிரி உயிர்த்தல் அவருக்கு தெய்வீக சுகமா கொடுக்க போகிறாரா சாவாமே கொடுக்க போகிறாரா இல்ல. அப்படி என்றால் எப்படி இருப்பார் இப்ப தூதர்கள் போல இருப்பார் தூதர்கள் போல என்ன இதே மாம்சத்துல இருப்பாரா அது எப்படி சொல்றீங்க நீங்க பாத்திருக்கீங்களா பாத்திருக்கீங்களா எங்க இருக்கு காட்டுங்க வசனம் இருக்குதுங்களா ஒன்று யோவான் இருக்குதுங்களா 1வது வசனம் படிங்க
நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரியது என்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடினாலே நம்மையும் அறியவில்லை. பிரியமானவர்களே இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம்
இப்பொழுது வந்து தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் இல்லைங்களா தேவனுடைய மக்கள்கள். அப்புறமா
இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை.
இனி எவ்விதமாக இருப்போம் நமக்கு என்ன இல்ல வெளிப்படவில்லை அப்படின்னால என்னவா ஒண்ணு தெரியாதா கம்ப்ளீட் ஆக எக்ஸாக்டாக தெரியாது கேட்டீங்களா ஆனா என்னங்க ஒரு ஒரு பிக்சர் இருக்கும், என்ன பிக்சர்
படிக்கிறோம்
என்னங்க ஒன்று தெரியாத ஒன்று இல்ல அப்படின்னு என்னங்க ஒரு ஜீரோ மாதிரி இல்ல இல்லைங்க முட்டாக்கள் மாதிரி இல்ல
அவர்
வெளிப்படும் போது
அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்து
எப்படி இருப்போம் இப்போ அவருக்கு ஒப்பாக இருப்போம் அப்படின்றால் சபையவனுக்கு முதலாவது உயிர்த்தல் நிலை எப்படிதான் இருப்பார் இப்போ யாருக்கு ஒப்பாக இருப்பார் இப்போ இயேசு கிறிஸ்துக்கு ஒப்பாக இருப்பார் இல்லைங்களா அப்படின்றால் இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கிறாரோ இதே ரிவார்டோ யாரு கொடுக்க போகிறது இப்ப சபைக்கு கொடுக்க போகிறார் சரி இப்ப இப்ப இயேசு கிறிஸ்து எப்படி இருப்பார் இப்போ இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கிறார் ஆவியில அதே பத்தி சொல்றீங்க ஆவியில இருக்காரு ஏன் மாம்சத்துல இல்லையா அப்படியே இயேசு கிறிஸ்து அப்படியே ஊருக்குள்ள அப்படியே போயிட்டா இருக்கீங்களா மாம்சத்துல கொலை உண்டோ ஆவியில ஊர்ப்பிக்க அதிகாரம் 18 வசனம்
கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார்
ஒரு தரம் பாடுபட்டார்
அவர் மாம்சத்திலே கொலை உண்டு
ஆவியிலே
உயிர்ப்பிக்கப்பட்டார்
அப்படி என்றால் என்னங்க அவர் மாம்சம் என்னச்சுப்பா இல்லீங்களா அப்போ அவர் மாம்சத்தின் வாழ்க்கையை பண்ணிட்டு அவர் என்ன பண்ணிட்டாருப்பா உலகத்துக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டாங்களா புசிக்காம ரத்தத்தை சாப்பிட்டாமல் இருந்தா அவங்க என்ன இல்ல ஊரிலே சொல்லிட்டாரு இல்லீங்களா அதான் நிறைய பேரும் பயந்துட்டு என்ன ஆயிட்டாருப்பா பின்வாங்கி போயிட்டாரோ இல்லீங்களா அப்ப இயேசு என்ன கேக்குறாரா 12 அப்போஸ்தலர் கிட்ட அதே கேள்வி கேக்குறாரு இல்லீங்களா என்ன கேள்வி கேக்குறாருனாக்கா நீ கூட திரும்பி போயிடுறீங்களா இல்லீங்களா அப்போ அந்த பேதுரு என்ன சொல்றா நான் எங்க போவோம் ஆண்டவரே உங்களிடத்துல என்ன இருக்கோ ஜீவன் இல்லீங்களா ஜீவோட வார்த்தைகள் இருக்கோ இல்லீங்களா அதுலே இயேசு கிறிஸ்து வரைக்கு அந்த சரீரத்தை இப்போ யாருக்கா கொடுத்திருக்காரா யாருக்கா கொடுத்திருக்காரு இப்போ உலகத்துக்காக என்ன பண்ணிருக்கோம் அதிகாரம் ஏசாயா 53 அதிகாரத்துல பத்தாம் வசனம்
கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார் அவருடைய ஆத்மா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுக்கும் போது அவர் தமது சந்ததியை கண்டு நீடித்த நாட்களாய் இருப்பார்
பாத்தீங்களா தன்னுடைய ஆத்மா அப்படின்னு ஆத்மா என்ன வாழ்க்கை அவருடைய உயிர் அவருடைய லைஃப் என்ன பண்ணாரு இப்போ குற்ற நிவாரண பலியாக என்ன பண்ணாரு இப்போ ஊற்றுனார் இல்லீங்களா உலக மக்களுக்காக என்ன பண்ணிருக்காரு கொடுத்திருக்காரு அப்படி என்றால் இப்ப பலி கொடுத்தாச்சு எதுக்காக பலி கொடுத்தாரா மீட்கும் புள்ளு கிளாஸ்ல கேட்டிருக்கிறோம் இல்லீங்களா ஒரு மனுஷன் பாவம் செய்திருந்தாலே இன்னொரு மனுஷனுடைய பலி இப்போ தேவையானது அந்த ஆதாமத்தை மீட்கிறதுக்காக இயேசு கிறிஸ்துவுடைய லைஃப் என்ன பண்ணாருப்பா எந்த லைஃப் கொடுத்தாருப்பா எந்த லைஃப் பரலோகத்தின் வாழ்க்கையா பூலோகத்தின் வாழ்க்கையா எஸ் பூலோகத்துல இருக்கிற பரிபூர்ணமான வாழ்க்கை அந்த ஆதாமுக்காக என்ன பண்ணாருப்பா இல்லீங்களா அதனால அதே அதிகாரத்துல இன்னொரு வசனம் இருக்கு பாருங்க ஏசாயால 53 அதிகாரத்துல 8 வசனம் படிக்குது முழுசாக வாழ்றதுக்கு கூட அவருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி என்ன பண்ணிருப்பா குடுக்க அப்படின்ற ஒரு பரிபூர்ணமான மனுஷன் உள்ளகத்துல என்னங்க வாழலாம் எவ்வளவு நாட்கள் வரலாம் இல்லீங்களா? அப்படி என்றால் பாவம் செய்யாத ஒரு பெண்ணா பண்ணலைப்பா வரலாம் கரெக்டுங்களா? இப்ப ஆதம் பாவம் செஞ்சாலும் பாவம் செய்த நாள் என்ன ஆயிட்டாருப்பா அப்படின்னா ஆயிரம் வருஷத்துல அந்த ஆயிரம் வருஷத்துக்குள்ள அந்த நாளுக்குள்ள இறந்து போயிட்டார். இப்ப இயேசு கிறிஸ்துக்குடைய பாவம் இதுதான் பாவமே இல்ல அப்படின்றால் அவர் விருப்பப்பட்டிருந்தா என்ன பண்ணிருக்கலாம் வாழ்ந்திருக்கலாம் ஏழாயிரம் வருஷம் எட்டாயிரம் வருஷம் கண்டினியூஸ் நித்திய ஜீவம் அப்படின்றால் சாவே இல்லாமல் பூலோகத்துல எப்படி வந்திருக்கலாம் இல்லைங்க? ஆனா அந்த ஜீவம் உள்ள தேசத்துல என்ன இருப்பா அறுப்புண்டு போனார் இல்லைங்களா? அதனால ஒரு கேள்வி போட்டு பாருங்க திரும்பிடுச்சு அந்த வசனம்
என் ஜனத்தின் மீறுதல் நிமித்தம் அவர் வாதிக்கப்பட்டார்.
அதே வசனம் திரும்பி பிடிக்கும்
இடுக்கணிலும் நியாய தீர்ப்பிலும் இருந்து அவர் எடுக்கப்பட்டார். அவருடைய வம்சத்தை யாரால் சொல்லி முடியும்?
அவருடைய வம்சத்தை யாராலே
சொல்லி
சொல்லி முடியும்? இப்ப சொல்ல முடியுமா? நீங்க சொல்ல முடியுமா அவர் வம்சம் என்ன என்ன மீனிங் அவர் வம்சம் என்ன சந்ததி யாருடைய சந்ததி ஜெனரேஷன் யாராலே சொல்ல முடியும் என்ன மீனிங்லா அவர் வம்சமே இல்லை அப்படி என்றால் அவருடைய வாழ்க்கை கம்ப்ளீட் ஜெனரேஷன் அந்த ஜெனரேஷன் என்ன பண்ண தெரியுங்களா அவர் மீட் கும்பிடாங்க என்ன பண்ணி கரிப்பா கொடுத்திருக்காரு எதுக்காக கொடுத்தார் அவர் எதனா ஒரு கல்யாணம் செஞ்சு இல்லைங்களா வாழ்ந்திருந்தா ஒரு பரிபூர்ணமான ஒரு குழந்தைகள் யாரு பொருந்திருப்பாரா இயேசு கிறிஸ்துக்கு பொருந்திருப்பாரா ஐயா டெஃபினட்டா பொருந்திருப்பாரு ஆனா இயேசு கிறிஸ்து அந்த பரிபூர்ணமான ஒரு ஜெனரேஷன் என்ன பண்ணிப்பா சாக்ரிஃபைஸ் பண்ணார் எதுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணார் இப்போ இயேசு கிறிஸ்துவா முழுசாக இருக்கிற பூலோகத்தின் வாழ்க்கை என்னாச்சு இப்ப தேவனிடத்துல தேவனிடத்துல என்ன என்ன பண்ண மாதிரி இப்போ பலி கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு இல்லைங்களா? இப்ப திரும்பி என்னங்கோ நீங்க சிந்திங்கோ இல்லைங்களா இயேசு கிறிஸ்து இதே வாழ்க்கை எடுத்துட்டு வர முடியுமா? இந்த வாழ்க்கை கொடுத்தாச்சு இந்த வாழ்க்கை தேவனை திரும்பி கொடுக்கிட்டு வர முடியுமா? வர முடியுமா? வர முடியாது. ஏன் வர முடியாது சொல்லுங்க? பலி கம்ப்ளீட் ஆயிடுச்சு இப்ப புது ஒரு வாழ்க்கையில வரலாமே ஏன் வர முடியாது? வரவழியும் அவசியம் இல்லை. சரி இன்னொரு எக்ஸாம்பிள் காட்ட பாருங்க. பாவம் செய்யற எனக்கு மனுஷனுக்கு தேவன் கொடுக்க போகிற தண்டனைனா மரணம் இல்லைங்களா? அப்ப பாவத்தின் சம்பளம்
என்னன்னா
மரணம் இல்லைங்களா? சரி இப்போ ஆதான் பாவம் செஞ்சார் இல்லைங்களா? பாவத்தால என்ன வந்துச்சு? சரி அந்த விலை அவரே என்ன பண்ணார் இப்போ கட்டாரா? தம்முடைய மீறுதலுக்கு பெனல்டி யார் கட்டாரு? இப்போ ஆதாம் கட்டாரா இல்லையா இல்லைங்களா? பாவம் செய்யற ஒரு தண்டனை என்னப்பா மரணம். அந்த விலை யார் கொடுத்திருக்காரு? இப்போ ஆதாமா கொடுத்திருக்காரு இல்லைங்களா? இல்ல பிரதர் இல்லைங்களா? அவருடைய பாவத்துக்கு அவர் விலை கொடுத்திருக்காரு இல்லையா இல்லைங்களா? அதனால எல்லா உலகத்துல இருக்கிற எல்லா மனுஷர்கள் அவரு செஞ்சிருக்கிற பாவத்துக்கு மரணம் அந்த தண்டனை கொடுத்திருக்காரு இல்லையா? அந்த ஒரு விலை இவரே கொடுத்திருக்காரு இல்லையா? இப்ப நீங்க சிந்திங்க இப்படி இருக்கும் போது இயேசு கிறிஸ்து ஏன் வந்து சிந்தன சங்கம் இதுதான் சொல்றாரு. ஏன் இயேசு கிறிஸ்து வந்து அவர் மீட்கும் போல கொடுத்தோம்னா அவருடைய பாவத்துக்கே தண்டனை என்ன சீப்பா அது வரட்டி என்ன தேவன் கொடுத்தாச்சு அந்த தண்டனை அனுபவிச்சு அவர் மரணத்துக்கு போயாச்சு. ஆனா அவர் திரும்பி ஏச்சு வரணுமா? திரும்பி ஏச்சு வர முடியுமா? அதான் கேட்டா தானாக வர முடியாதோ. அவருக்கு என்ன தேவை இப்போ? ஒரு ரட்சகர் தேவை. எதுக்காக ரட்சகர் தேவைனாக்கா மரணத்துக்கு போறக்க பாத்தீங்களா மரணத்துல திரும்பி கொண்டு வர்றதுக்கு என்ன தேவை இப்போ? ஒரு ரட்சகர். அதுக்காக தேவன் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிக்கிறப்பா அனுப்பியிருக்காரு. அதனால இயேசு கிறிஸ்து என்ன பண்ண தெரியுங்களா ஒரு மனுஷன் ஊழ்ச்சந்தனை வருதுன்னாக்கா இயேசு கிறிஸ்து தன்னுடைய வம்சத்தை என்ன பண்ணிப்பா கம்ப்ளீட்டாக சாக்ரிஃபைஸ் பண்ணும் இல்லைங்களா. ஜீவனுள்ள தேசத்துல அறுப்புண்டு போதும் யாரிப்பா இயேசு கிறிஸ்து போதும். இயேசு கிறிஸ்து பூலோகத்தில் வாழ்வு இருக்கும் இல்லைங்களா, அந்த வாழ்வுடையோ கம்ப்ளீட் உரிமை என்ன பண்றிப்பா தியாகம் செஞ்சார். இப்போ அந்த தியாகம் செஞ்சிருக்கிற புல் உரிமை இப்ப தேவன் யார் கொடுக்க போகிறார், நமக்கு கொடுக்க போகிறார் இல்லைங்களா. அதனால இப்ப நமக்கு கொடுத்தாச்சு இல்லைங்களா, இப்ப எனக்கு நமக்கு கொடுத்தாச்சுங்கோ இல்லைங்களா. திரும்பி இயேசு கிறிஸ்து தேவ இடத்துல போயிட்டு இல்ல தேவனே அது எனக்கு கூட வாபஸ் கொடுங்க கேட்டா அப்ப நியாயமா, அதே எப்படி சொல்றீங்க நியாயம் இல்லை கரெக்டுங்களா. இப்போ நம்முடைய ஜெனரல் காமன் சென்ஸுக்கு என்ன வரும், இது வரைக்கும் என்னங்க இது நியாயமே இல்ல கரெக்டுங்களா இல்லையா. அதனால இயேசு கிறிஸ்து இப்ப கொடுத்த வாழ்க்கை திரும்பி என்ன பண்ண முடியாது இப்ப தேவத்துல வாங்க முடியாது. என்றால் குற்ற நிவாரண பலியாக தம்முடைய ஆத்மா என்ன பண்ணிக்கிறீப்பா வசனத்தின் அடிப்படையில பார்த்தா கொடுத்த பலி திரும்பி என்ன பண்ண முடியாது வாங்க முடியாது இல்லைங்களா. அப்ப கொடுத்த பலி திரும்பி வாங்கினா தேவன் பிரியப்படுத்துவாரா, வசனம் இருக்குதா எப்படி பத்தாவது அதிகாரம் 38 வசனம் 39 வசனம் ஒரு வாட்டி பலி கொடுக்கிறேன் வந்ததுக்கு அப்புறமா திரும்பி அந்த பலி வாங்காமே தேவனுக்கு என்ன வந்துப்பா கொடுக்கறது இல்ல. அப்படி இருக்கும் போது பலி எல்லாம் கொடுத்துருக்க அப்புறமா இல்ல தேவன் தப்பா கொடுத்துட்டேன் திரும்பி கொடுக்கறதுக்கா அது எப்படி இருப்பா இல்லைங்களா, கண்டிப்பா தான் இல்லைங்களா. அப்படி என்றால் தேவன் இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கிற பிரைஸ் என்ன பிரைஸ் கொடுத்திருக்காரு சாவாமே, அது கொடுத்ததே நினைச்சுப்பா தவறு இல்லைங்களா. அதில் பார்க்கும் போது இப்போ இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கார், மாம்சத்துல இருக்காரா மாம்சத்தின் சரீரத்தில் இருக்காரா இல்ல, எப்படி இருக்காருப்பா ஆவியின் சரீரத்தில் கரெக்டுங்களா ஒத்துக்கிறீங்களா. சரி ஏன் ஆவியின் சரீரத்தில் இருக்கிறார், ஏன் ஆவியின் சரீரத்தில் இருக்காருனாக்கா இது ஒரு பக்கம் பூலோகத்தின் அவர் சாக்ரிஃபைஸ் வாழ்க்கையில அந்த ஆங்கிள் பார்த்தா. இன்னொரு விஷயம் என்னக்கா இயேசு கிறிஸ்து பரலோகத்தில் பூலோகத்துக்கு வரும் போதோ அவர் என்ன பண்றீங்க தெரியுங்களா, பரலோகத்தின் வாழ்க்கை என்ன பண்ணி கிடைப்பா விட்டு கொடுத்து என்ன பண்ணி கிடைப்பா பூலோகத்துக்கு வந்திருக்கா இல்லைங்களா. எப்படி என்றால் ஒரு என்னங்கோ ஒரு ஒரு என்ன ஒரு நபர் நான் சொல்லும் போது எதனவோ இடத்துல இருக்கலாம், ஆவிக்குரியான இடத்துல இருக்கலாம் பூலோகத்தின் வாழ்க்கையில இருக்கலாம், நீங்க வரட்டி ஒரு ஆவிக்குரிய நிலைமையில விட்டு பூலோகத்துக்கு வருவீங்கன்னு சொல்லும் போது அந்த நிலைமை கம்ப்ளீட்டா என்ன பண்ணிப்பா விட்டுட்டு எங்க வருதுப்பா பூலோகத்துக்கு வர அங்கே இருக்கிற இங்கே இருக்கிறனாக்கா அது எப்படிதான் முடியும் அண்ணாக்கா தூத்தர்கள் போலேதான் முடியும் இல்லைங்களா. எப்படி தூத்தர்களுக்கு ரெண்டு வாய்ப்பு இருக்கும், ஆவிக்குரியான ஷெட்ல இருக்கார் தேவையா இருக்கும் போது மாம்சத்துல வரல திரும்பி என்ன பண்ணல அப்படியே அதிகாரம் 9 வசனம் தேவன் இயேசு கிறிஸ்து எப்படி சிருஷ்டி பண்ணிருக்கார் படிங்க.
என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவ தூதரின்
ஒருத்தருக்கும் மரணத்தின் ருசி பார்க்கும் படிக்க
தேவ தூதரிலும்
எனக்கோ தேவ தூதரையும்
சற்று சிறியவர் ஆக்கப்பட்டிருந்த
பாத்தீங்களா செற்ற சிறியவர்கள் ஆக்கப்பட்ட
இயேசு மரணத்தை உத்தரித்தது நிமித்தம்
பாத்தீங்களா மரணத்தை ருசி பார்த்தார். ஒருத்தருக்கு என்ன பண்ணிருக்க மரணத்தை ருசி பார்க்கறதுக்காக தேவ தூதருக்கும் செற்ற சிறியவனாக ஆக்கப்பட்டார் அப்படின்னு he was created a little lower than angels. எதுக்காக பார்க்கும் போது மனுஷனுக்காக என்ன பண்ணிப்போம் சாகுன்னு அதிலே அவர் தூதர்கள் போல தரித்து கொண்டு என்ன பண்ணல அவர் வரல அப்படின்றால் ஆதாம்னு எப்படி உருவாக்குறோம் இல்லைங்களா, அதே நிலைமையில என்ன பண்ணிக்கிற இயேசு கிறிஸ்துதான் உருவாக்கி. இதே வசனம் இருக்கு இல்லைங்களா சங்கீதம்ல எட்டாவது அதிகாரம் அஞ்சாம் வசனத்துல ஆதாம்னு சொல்லும் போது எப்படி சொல்றாரு, எங்க பரிபூர்ணமான மனுஷனை வந்துட்டு நீ மனுஷனை ஏமாத்துறவன் இல்லைங்களா, ஏன் அவனை கவனிக்கு நீ சொல்லும் போதும் அவன் எப்படிதான் சுஷ்டி பண்ணிக்கிற தேவதூதருக்கு செற்ற சிறியவனாக சுஷ்டி பண்ண. அப்படின்றால் இயேசு கிறிஸ்து வந்துட்டு பூலோகத்துக்கு வரும்போதோ பரலோகத்தின் கம்ப்ளீட் வாழ்க்கை அந்த ஒரு இது விட்டுட்டு எங்க வந்திருக்காரு இப்போ இயேசு கிறிஸ்து பூலோகத்துக்கு வந்திருக்காரு. எவ்வளவு பெரிய ரிஸ்க் பண்ணுங்க, பூலோகத்துல இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு தவறு செஞ்சா என்ன ஆயிடும், ஜீவனே இல்ல, எந்த நிலைமையில அவருக்கு ஜீவனே இல்ல, என்ன பெரிய ரிஸ்க் யோசனை பண்ணிருக்கீங்களா, ஒரே ஒரு சின்ன மிஸ்டேக் இல்லைங்களா. அதனால சாத்தான் இயேசு கிறிஸ்துவ இடத்துல வந்து சோதனை கொடுப்பா பாத்தீங்களா, என்ன சோதனை கொடுப்பா, மத்தையோ நானாம் அதிகாரம் படிக்க முடியாது, மத்தையோ நானாம் அதிகாரத்துல நானாம் அதிகாரத்துல இரண்டாம் வசனம்,
அவர் இரவு பகலும் 40 நாள் உபவாசமா இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்போது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பமாகும்படி சொல்லும் என்றார்.
இப்போ இயேசு கிறிஸ்து 40 நாள் எங்க இருந்தார், இப்போ அந்த வனாந்தரத்துல சாத்தானாலே சோதிக்க போறதுக்கு இல்லைங்களா. சரி இப்ப என்னாச்சு, அந்த 40 நாள் சாத்தான் வந்தாரா, 40 நாள் யார் வரல, என்ன தெரியலையே அப்படிதான் நம்முடைய பாவத்தின் மேலே நம்முடைய மைண்ட் இப்படி இருக்கா. இயேசு கிறிஸ்து எப்படி இருந்தாரோ பரிபூர்ணம் பரிசுத்தாவை எப்படி கொடுத்தாரோ இருக்கே இல்லைங்களா, அளவு வச்சுட்டே கூட ஆடுறோம், அளவு இல்லாம இயேசு கிறிஸ்து பரிசுத்தாவை கொடுத்தா அவர் எப்படி இருப்பார், அவரோட மைண்ட் எப்படி இருக்கும் இல்லைங்களா. அதனால 44 அப்புறம் என்னாச்சு, இப்போ எனக்கு பசி உண்டாச்சு இல்லைங்களா, அப்ப யார் வந்தாரா, சாத்தான் வந்தா. ஏன் அப்பதான் வந்தா, அப்பதான் பாருங்க இவருக்கு என்னாச்சு, ஒரு வீக்னஸ் மாம்சத்துல ஒரு பலவீனத்தை யார் கண்டிருக்காருப்பா, சாத்தான். ஓ இதுதான் டைம் அட்டாக் பண்றது கேட்டு வந்து என்ன கேட்டிருக்காருப்பா, நீங்க என்ன
பண்ணுங்க,
இப்ப எதனா ஒரு சாப்பாடு டைம்க்கு வீட்டுக்கு வந்தா பிரதர் சாப்பிட்டீங்களா சாப்பிடலாம், அதுக்கு மீதியானதுல என்ன பண்ணலாம் அப்புறமா பாக்கலாம். நிறைய பேர் என்ன பண்றோம்ப்பா, கரெக்டாப்பா ஃபர்ஸ்ட் சாப்பாடு சாப்பிடலாம் அதுக்கப்புறமா என்ன பண்ணலாம் வேலைகளா பாக்கலாம். அந்த இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு,
அவர் பிரதியுத்தரமாக தேவ மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினால் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது.
பதில் கொடுத்திருக்கார், சாத்தான் நல்லதுன்னு சொன்னான், என்ன தப்பிப்போம், பசியா இருக்கும் சாப்பிட்டு என்ன தப்பிப்போம், இயேசு கிறிஸ்து ஏன் சாப்பிடல, ஏன் சாத்தான் நல்ல பேச்சு சொன்னா கேட்க மாட்டாரோ, ஏன் சாத்தான் ஏன் சொல்லியிருக்காரு இந்த வார்த்தை, தேவன் விருத்தமாக இயேசு கிறிஸ்து என்ன செஞ்சிப்பா, ஒரு கல்ல அப்பமா மாத்தமனக்கா இது எதுனால முடியுமனக்கா பரிசுத்தாவின் மூலமா தான் முடியும். அப்படி என்றால் தேவன் ஊழியர்கள் செலுத்திக்க பரிசுத்தாவை கொடுத்துருக்க பாத்தீங்கன்னா வல்லமே, அந்த வல்லமை நீங்க என்ன பண்ணுவீப்பா, எதுக்காக யூஸ் பண்ணிக்கோங்க, தனக்காக என்ன பண்ணுங்க, யூஸ் பண்ணிக்கோங்க, மோட்டிவேட் பண்ணும் போதும் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டாரு, மைண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன், ஓஹோ இயேசு கிறிஸ்து வச்சுட்டு ஒரே ஒரு சின்ன தவறு செஞ்சா போதும் இயேசு கிறிஸ்துன தானாவே தேவன் என்ன பண்றாருப்பா அழிச்சிடுறாங்க, யாருக்கு தான் தெரியும். அதனால இயேசு கிறிஸ்து மேல இறக்கத்தை யாருக்கு இல்ல, சாத்தானுக்கு இல்ல, சாத்தான் நல்லா தெரியும் எப்படி அழிக்கணும்னு, எனக்கு ஒரு சின்ன ஒரு தவறு செஞ்சா போதும் தேவனே என்ன பண்றாருப்பா, இருந்தேன் அதிகாரத்துல ஒரு ஊமையில சொல்றாரு, எந்த ஊமே 44
அன்றியும் பரலோக ராஜ்யம் நிலத்தில் புதைந்திருக்கிற பொக்கிஷத்துக்கு ஒப்பாயிருக்கிறது. அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினாலே போய்
எனக்கோ அதை பற்றிய சந்தோஷத்தினாலே போய்
தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று
எனக்கோ தனக்கு உண்டான எல்லாவற்றையும் வித்து
அந்த நிலத்தை கொள்கிறான்.
நிலத்தை கொள்கிறான் யாரு இப்படி பண்ணுவாங்களா பாருங்க. இப்போ நிலத்தை நீங்க ஒரு பொக்கிஷத்தை பாக்குறீங்க இல்லீங்களா. அந்த பொக்கிஷத்தை நீங்க பார்க்க உடனே இல்லீங்களா, எக்ஸாம்பிள் எடுத்தா ஒரு சைட் வாங்கிங்கன்னு வச்சுக்கோங்க இல்லீங்களா. ஒரு 5 லட்சம் கொடுத்துட்டு ஒரு சைட் வாங்கினா அந்த சைட்டு நீங்க அப்படியே எனக்கு வீடு கட்டும் போது ஒரு ஒரு பொக்கிஷத்தை கட்டிச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க, அந்த பொக்கிஷத்தை அப்படியே மூடி வச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு இருக்கிறது எல்லாம் வித்துட்டு என்ன பண்றீங்க, அந்த நிலத்துக்காக எவ்வளவு ரிஸ்க் எடுத்துட்டு நீங்க இது பண்றீங்களா, என்ன பண்றீங்க நீங்க என்ன பண்றீங்க, இப்படியே சிந்தனை பண்ணிட்டே இருங்க. நான் என்ன பண்றேன் தெரியுங்களா, பொக்கிஷத்தை பார்த்த உடனே இம்மேட்ட எடுத்து போயினே இருப்பேன் இல்லீங்களா. சரி இப்போ இந்த இந்த ஒரு சூழ்நிலையில ஏன் இயேசு கிறிஸ்து சொன்னார், ஏன் இயேசு கிறிஸ்து சொன்னாருனாக்கா இதா பரலோகத்தின் ராஜ்யத்தின் ஓமே. அவர் என்ன பண்ணாருன்னா பரலோகத்தினுடைய ஒரு என்ன பண்ணார், இப்போ பொக்கிஷத்துல கண்டார், அதுதான் எனக்கு மேன்கைண்ட் இல்லீங்களா மனுஷர்கள். அந்த பொக்கிஷத்தை கண்டுடனே இயேசு கிறிஸ்து என்ன பண்ணல தெரியுங்களா, அந்த பொக்கிஷத்தை என்ன பண்ணல இம்மேட்டே வாங்கல, அது பதிலாக என்ன வந்தாரா அந்த வசனத்தை படிங்க படிங்க திரும்பி.
மேலும் பரலோக ராஜ்யம் நல்ல முத்துக்களை
இல்ல 44
அதை ஒரு மனுஷன் கண்டு மறைத்து அதை பற்றிய சந்தோஷத்தினாலே போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று அந்த நிலத்தை
என்ன வாங்கினாரிப்பா, என்ன வாங்கினார், ஏன் நிலத்தை வாங்கினோம், அப்படியே நிலத்தை வாங்கினா இது அட்டாமட்டிக்கா அவரு ஆயிடும் இல்ல. அந்த இயேசு கிறிஸ்து எவ்வளவு ரிஸ்க் எடுத்திருக்காருனாக்கா நம்ம மொத்தமே கிடையாதோ உலகத்தையும் என்ன பண்ணிருப்போம், எஸ் உலகம் அப்படின்ற இந்த என்னங்கோ அண்டா சராசரத்துல இருக்கிற ஒரு எர்த் இருக்க பாத்தீங்களா, இதே என்ன பண்ணிருக்க தேவனிப்பா இயேசு கிறிஸ்து மூலமாக வாங்கியிருக்காரு. ஏன்னா இது வாங்கினா அட்டாமட்டிக்கா உள்ள இருக்கிற பொருள்கள் ஏதாயிடும், இயேசு கிறிஸ்து எப்படி வாங்கினாரோ அது வசந்த் என்ன சொல்ற எல்லாம் அப்படின்றது என்னங்க, நோ காம்ப்ரமைஸ் இல்லங்க தேவனே, ஒரு 5% டிஸ்கவுண்ட் கொடுங்க 25% டிஸ்கவுண்ட் கொடுங்க அப்படி கேட்டாரா. அப்படின்றது எல்லாவற்றை வித்தியனாக்கா திரும்பி நோ காம்ப்ரமைஸ் பரலோகத்துக்கு போறதுக்கு கேரண்டி யாருக்கு இல்லையப்பா, இயேசு கிறிஸ்து அந்த மாதிரி ரிஸ்க். அதனால பிரதான ஆசிரியர் பத்தி பேசுற பாத்தீங்கன்னா பிரதான ஆசிரியர் மகாபரிசுத்தமான இடத்துல போகும் போதும் அவரு அவரு வைத்து அவருக்கு என்ன கட்டாருப்பா, ஒரு கயிறு கட்டிட்டு என்ன பண்ணா உள்ள அப்படின்னா ஏன்னாரோ ஏன்னா தெரியுங்களா, அவர் எதனா தவறு பண்ணிட்டாக்கா அவர் யாரும் இன்னொருத்தர் உள்ளே போக முடியாது. அப்ப என்ன பண்ணலாம், கயிறு எடுத்துட்டே அந்த மனுஷனா வெளியில எடுத்துலாம். இப்படிதான் யார் ரிஸ்க் எடுத்திருக்காரு, அதனால எப்படியே சொல்ற பாத்தீங்களா, ஒரு தடம் மனுஷனுக்கு மறிப்பது அதுக்கப்புறமா நியாயத்தை இருக்கும் மனுஷனுக்காக என்ன பண்ணி கிடைப்போம் நேமிச்சிருக்கான்ட்டு எப்படியே ரொம்ப தான் 27 சொல்றாரு. அப்படின்ற இயேசு கிறிஸ்து எவ்வளவு ரிஸ்க் எடுத்திருக்காருனாக்கா அவர் லைஃப்ல எதனா ஒரு மிஸ்டேக் ஆயிடுச்சுனாக்கா திரும்பி பரலோகத்தின் வாழ்க்கையே இல்ல, கம்ப்ளீட்டா என்ன பண்ணிப்பாரு தேவனுக்காக இப்போ விட்டு கொடுத்துரு. அதனாலே இயேசு கிறிஸ்து சொன்னார் ஒரு வார்த்தை, யோவான் 6:51
நானே வானத்தில் இருந்து இறங்கின ஜீவாப்பம், இந்த அப்பத்தை புசிக்கிறவன் என்றென்றைக்கும் பிழைப்பான், நான் கொடுக்கும் அப்பம் உலகத்தின் ஜீவனுக்காக நான் கொடுக்கும் என் மாமிசமே
பாத்தீங்களா, உலகத்தின் வாழ்க்கைக்காக கொடுக்கிற என்னுடைய மாமிசம் சொல்லிட்டாரு. அப்படின்றால் இப்ப உலகத்துக்கே ஊர் வருதுனாக்கா இயேசு கிறிஸ்து மாம்சத்தை என்ன பண்ணிப்பா தியாக செய்யும் இல்லீங்களா. அப்படின்றால் இயேசு கிறிஸ்து தியாக செஞ்சு ஆயிச்சா ஆயிச்சிங்களா இல்லீங்களா. அதனாலே இப்ப நமக்கு என்ன ஒரு கேரண்டி எடுக்கிறாக்கா திரும்பி எனக்கு இயேசு கிறிஸ்து மாம்சத்துல வர தினையிலேப்பா வாய்ப்பே இல்ல இல்லீங்களா. இன்னொரு காரணம் இருக்கும், இது ரெண்டாவது காரணம், மூணாவது காரணம், மூணாவது ரீசன் 1 Corinthians 15 ரத்தமோ மாம்சமோ தேவனுடைய ராஜ்யத்தை அப்படின்றது பரலோகத்தின் ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டார். அப்படின்றது பரலோகத்தின் ராஜ்யத்தை போறமுனாக்கா நீங்க இதே சரீரத்துல போக முடியாது. அப்படின்றால் இயேசு கிறிஸ்து கண்டிப்பா என்ன செஞ்சிருக்கான், அந்த பூதபத்தின் வாழ்க்கை அந்த உயிரும் அந்த சரீரத்தை எங்கதான் விட்டு போயிருக்கான் இல்லைங்களா. ஆதி சபையில் என்ன சொல்றீங்களா, எனக்கு பொய் எனக்கு தீர்க்க தரிசிகள் வந்து தவறான உபதேசங்கள் சபையில என்ன பண்ணாரா பேசுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணார். அப்பதான் கலாத்தியர் சபைக்கு வேண்டி அப்போஸ்தலர் பவுல் நல்ல அருமையா எழுதுறாரு. என்ன எழுதுறா தெரியுங்களா, எனக்கோ என்னப்பா அப்படியெல்லாம் பேசுறீங்களா, அப்படிதான் பேசுறாரா. சரி கலாத்தியர் மூணாம் அதிகாரம் ஒன்னாம் வசனம்,
புத்தி இல்லாத கலாத்தியர் நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்படியாமல் போக தக்கதாக உங்களை மழைக்கினவன் யார்.
இன்னைக்கு அப்போஸ்தலர் போறீங்கன்னா என்ன திருப்பி போறோம், குச்சி எடுத்து வரலாமா இல்ல அப்படியே கேக்குறீங்க என்ன சொல்லிருப்பாரா, சொல்லிருப்பாரா இல்லையா இல்லீங்களா. பாருங்க எப்படி பேசிருக்க பாருங்க, புத்தி இல்ல கலாத்தியரே உனக்கு யாரப்பா ஏமாத்திட்டாரோ அவ்வளவு கூட தெரியாதா, இயேசு கிறிஸ்து உன் கண் முன்பாக என்ன பண்ணிக்கிறீங்க,
சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன் பிரதி அச்சமாய் உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே.
பாத்தீங்களா, உங்களுக்கு அவ்வளவு கூட தெரியாதா, அவ்வளவு சீக்கிரமா என்ன என்ன ஆயிட்டி பண்ணிக்கோ, இயேசு கிறிஸ்து மாம்சத்திலே வரல மாம்சத்திலே சாக எடுப்பீங்க சொல்ல முடியும். இந்த ஒரு தவறான உபதேசம் அப்பவே என்னாச்சுருக்கேன் நான் ஆவி சரீரத்துல இருப்பேன் இல்லீங்களா, நீங்க இப்படி இருப்பீங்களோ இதான் சொல்லிருக்கீங்களா, நீங்க சொல்லிருக்கா ஆவியோ மரவாட்டி வாய் என்று இல்லைங்களா. சரி அது எங்க சொல்றாங்கக்கா இன்னொரு இடத்துல கூட இருப்பவர்கள் யோவான்ல 14வது அதிகாரத்தை 19வது வசனம்
இன்னும் கொஞ்ச காலத்திலே உலகம் என்னை காணாது
நீங்களோ என்னை காண்பீர்கள். இன்னும் கொஞ்ச காலம் உலகம் என்ன காணாது, ஏன் உலகம் காணாதுனாக்கா உலகம் வரட்டி இல்லைங்களா, அவர் இரண்டாவது வரும் போதும் உலகம் ஆவிக்குரிய சரீரத்தை உறுத்ததுல வரப்போகிறது. அவருக்கு என்ன மாதிரி சரீரத்தை கொடுக்க போகிறார், மாம்சத்தின் சரீரத்தை தான் என்ன பண்ணுவோம் கொடுக்க போகிறார் இல்லீங்க. உலகம் எனக்கு பாக்குறதுக்கு என்ன இல்ல வாய்ப்பே இல்ல, அவர் என்ன எப்பவுமே காணாம என்ன என்ன சொல்றாரோ காணாதோ இல்லீங்களா, உலகம் என்ன காணாதோ
இல்லீங்களா,
நீங்களோ என்ன காண்பீர்கள், எப்படி காண்பீர்கள், எதுக்காக காண்பீர்கள் பாருங்க ரீசன் சொல்றேன்.
என்னங்கோ
நானும் பிழைக்கிறத படினாலே இயேசு கிறிஸ்து எப்படி படிச்சிருக்காருப்பா,
நீங்களும்
அப்படியே நீங்க இருக்கும் போதும் நீங்க என்ன பண்ணலாம் பார்க்கலாம். அதனால ஒன்று யோவான் மூணாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்துல என்ன சொன்னாரோ, நான் எப்படி இருக்கிறேன் நமக்கு என்ன இல்ல கன்ஃபர்மேஷன் இன்ஃபர்மேஷன் இல்ல எக்ஸாக்ட் எப்படிதான் இருக்கும் அப்படி இருக்கி, ஆனா நமக்கு என்ன தெரியும் அப்ராக்சிமேட்டாங்க இயேசு கிறிஸ்து எப்படி இருக்காரோ அப்படிதான் இருக்கிற போக தெரியும் ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காரு. அப்படின்றால் இயேசு கிறிஸ்து இப்போ இன்னைக்கு இருக்கிறது என்ன மாதிரி நிலைமை இருக்கிறதுக்கா ஆவியின் குறியான சரீரத்துலதான் இருக்காரு, தவிர மாம்சத்தின் சரீரத்துல இயேசு கிறிஸ்து என்னங்க இல்லவே இல்லை இல்லைங்களா. இதுக்கு இன்னொரு எதனா ப்ரூஃப் இருக்குதுங்களா, எதனா ப்ரூஃப் இருக்குதுங்களா, ஒன்று குறைந்தர் 15வது அதிகாரம் அப்போஸ்தலர் பவுல் சொல்றார் 6வது வசனத்திலே படிச்சுட்டே வாங்க, 4வது வசனத்துல படிக்கிறார் அப்படியே
அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின் படி 3வது நாளில் உயிர்த்தெழுந்து கேபாவுக்கு முன்பு பன்னிருவரும் தரிசனம் ஆனார். அதன் பின்பு அவர்
அதற்கு பின்பு
500 பேருக்கு அதிகமான சகோதரருக்கும் ஒரே வேளையில் தரிசனம்
ஆனார். 500 பேருக்கும் அதிகமான சகோதரர்களுக்கு ஒரே தடம் என்னப்படுகிறப்பா தரிசனமானார். அப்புறமா
அவர்களில் அநேகர் இந்நாள் வரைக்கும்
இருக்கிறார்கள். அவர்களில் அநேகர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள். அப்புறமா
சிலர் மாத்திரம் நித்திரை அடைந்தார்கள்.
அப்புறமா
பின்பு யாக்கோபுக்கும் அதன் பின்பு அப்போஸ்தலர் எல்லாருக்கும் தரிசனம் ஆனார்.
பாத்தீங்களா, பின்பு யாக்கோபு அப்போஸ்தலர் என்ன பண்ணுறாரு, இயேசு கிறிஸ்து தரிசனமானார்.
எல்லாருக்கும் பின்பு,
எல்லாருக்கும் பின்பு பாருங்க, நோட் பண்ணுங்க, எல்லாருக்கும் பின்பு அப்படின்றது அதான் லாஸ்ட்.
அகால பிறவி போன்ற எனக்கும் தரிசனம் ஆனார்.
என்னங்க
அகால
கடைசியில யாருக்கு, பவுலுக்கு. எப்படி எப்படி தரிசனமானாக்கா, இந்த மேல கொடுத்திருக்கப்படுற லிஸ்ட், அந்த 500 மெம்பர்ஸ் இல்லைங்களா, அந்த அப்போஸ்தலர் இல்லைங்களா, அந்த லிஸ்ட்ல கொடுத்திருக்கிற ஒரு சீனுக்கும் இங்க கொடுத்திருக்கிற ஒரு காரியத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். அவரெல்லாம் பார்த்தாரோ, ஏசு கிறிஸ்து உயிர்த்தெழுதல பார்த்தாரோ, ஆனா இவர் எப்படி பார்த்தாரா, எப்படி பார்த்தாரா, அங்க கொடுத்திருக்காரா, அந்த வசனத்தை என்ன கொடுத்திருக்காரு, படிக்கும் சிறிய பிரிவி அக்கால பிரிவி என்ன பாக்குற மாதிரியா, எப்படி மற்ற அப்போஸ்தலர் பார்க்கல, டிஃபரெண்டா பாத்துருக்கா மீனிங் கரெக்ட். அப்படின்ற இந்த அக்கார பிரிவின் என்னங்க, யுத்தர் பின்னாடி பாக்குற காரியத்தை என்ன பண்ணிருக்கிறீப்பா, முன்னாடி என்ன பண்ணிருக்காரா, பாத்திருக்காரு அக்கால பிரிவி இல்லீங்களா. தெலுங்கு எப்படி வரும் வாசிங்க, அக்காலமா அக்காலம் இல்லீங்களா. சரி, இது என்ன மீனிங் தெரியுங்களா, அக்கால பிரிவினாக்கா இங்கிலீஷ்ல என்ன போடுறதுனாக்கா, as one born out of due time சொல்றார் இல்லீங்களா. அப்படின்றார் born out of due time இல்லீங்களா. இப்போ ஒருத்தர் பொறுக்கிறதுக்கு இல்லீங்களா, என்ன டைம் தேவை, என்ன காலம் தேவை, 9 மாசம் தேவை இல்லைங்க. யார் வயிற்றுல பொறுக்கிறதுக்கு, தாயின் வயிற்றுல மனுஷர் வயிற்றுல பொறுக்கிறதுக்கு எவ்வளவு டைம் வேணும், 9 மாசம் இல்லைங்களா. சரி, 9 மாசத்துக்கு முன்னாடி பிறந்தா அந்த குழந்தைக்கு என்ன என்ன பேரும், அதுதான் சொல்றாரு அக்கால பிரிவினாக்க அதுதான் மீனிங். அப்படின்றால் அந்த ஒரு பொறுக்கிறதுக்கு டேட்டுக்கு முன்னாடியே கொஞ்சம் சீக்கிரமா பிறந்தா பாத்தீங்களா, அவரு தான் அக்கால பிரிவினு. இது என்ன தமிழ்ல அப்ப சொல்வாரோ, நமக்கு தமிழ் அவ்வளவு தெரியாது, ஆனா இங்கிலீஷ்ல வந்து இதே மீனிங் என்ன கஷ்டம் இல்லைங்களா, குறைவான பிரிவி இல்லைங்களா. அப்படின்றால் இது என்ன ஆங்கில சொல்றாருனாக்கா, சபை வந்துட்டு இல்லைங்களா, இயேசு கிறிஸ்து எப்பதான் பாக்குறாரு, எப்பதான் பார்க்க முடியும், 2வது வரியில்தான் எப்படி அப்படின்னா, மறிச்ச பின்பு, வெரி குட், அதான் சொல்லிட்டாரு 1 யோவான் 3:2 எப்படி இருக்கிறோம் நமக்கு தெரியாதோ, அவன் அவர் வரும் போதோ, அவர் அப்படியே முகமுகமாக தரிசிக்கும் போதோ, அவர் போல இருக்கிறேன் நமக்கு என்னங்கோ தெரியும். அது எப்போ, மரித்து பின்பு இயேசு கிறிஸ்துவின் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்கும் போதுதான் தெரியும். அதனால இயேசு கிறிஸ்துவை சொல்றாரு யோவான் 14 உலகம் என்ன காணாது, நீங்க காண்பீங்கோ, ஏன் காண்பீங்கோ, நான் எப்படி ஊரில் இருக்கிறேனோ நீங்க என்னோட ஊரில் இருக்கும்னாலதான் நீங்க பார்க்க முடியும், ஆனா உள்ளாக அப்படி பார்க்க முடியும். இப்ப நீங்க சொல்லுங்க, இப்ப அக்கால பிரிவினாக்கா சபை பண்ணிட்டு முதலாவது உயிர்த்தெழுதல் எப்ப ப்ராமிஸ் பண்ணிருக்காரு, முதலாவது உயிர்த்தெழுதல் எப்போ சபைக்கு, டேட் விட்டுடுங்க, டேட்டா வேண்டாம், எப்போ அதே டேட்டா வேண்டாம் விட்டுடுங்க, எப்போ 2வது வரிக்கு அது எப்ப நாங்க அதுக்கு அப்புறமா பார்க்கலாம். அது அப்படின்றால் சபையை வந்துட்டு இயேசு கிறிஸ்துவ பார்க்கறது எப்படினாக்கா அவருடைய 2வது வரியில்தான் இல்லைங்க. அது என்னங்க, முதலாவது உயிர்த்தெழுதல் ஆவிக்குரிய சரீரத்துலதான் நம்ம இப்போ பார்க்க முடியும். ஆனா அப்போஸ்தலர் பவுல் ஆவிக்குரிய சரீரத்துல பொறுக்கிறதுக்கு முன்னாடியே இதே மாம்சத்துல இருக்கும் போது இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிருப்பா பாத்துக்க, அதான் மீனிங். கட்டைக்கு இருப்போம், கட்டை ஒத்து வரும்னா சரி. இயேசு கிறிஸ்து இப்படி சொல்லிருக்கா, அவர் பார்த்ததுனாலே அவர் கண்ணு என்னாச்சுப்பா குருடாச்சு இல்லீங்களா, கண்ணு என்னாச்சு கம்ப்ளீட்டா இதாச்சு இல்லீங்களா. அதனாலே இயேசு கிறிஸ்து யார் அனுப்புறாருப்பா, அனானியாஸ் அனுப்புறாரு, போயிட்டு என்ன பண்ணுங்க ஜெபம் பண்ணுங்க ஓரிட்டு. அப்போ அந்த கண்ணு என்னாச்சுப்பா திறக்கப்பட்டுச்சு, எவ்வளோ திறக்கப்பட்டுச்சு. கண்ணு திறக்கப்பட்டுச்சு எவ்வளோ, 30% இல்லீங்களா, கொஞ்சம் பர்சன்ட் தான். அவர் கண்ணு அவ்வளவு கிளியரா இருந்ததா, பிரைட்டா இருந்ததா, பிளர் இல்லீங்களா, என்ன எப்படி சொல்றீங்க பிளர் நீங்க, அது பைபிள் ப்ரூஃப் இருக்குதா, போட்டோ பாத்தீங்களா, அதனால கண்ணில இருந்து நீங்க கெஸ் பண்ணிட்டீங்களா, அதான் நீங்க பைபிள் இருக்குதுங்களா, இப்ப தண்ணி வர்றதோ பிளட் வர்றதோ அதெல்லாம் பைபிள் இருக்குதுங்களா, என்ன பண்ற ஒரு குறை ஒரு முள் என்ன பண்ற முள்ள எல்லாம் நினைப்பேன் வேற மாதிரி நினைக்கிறாரோ இல்லீங்களா, நம்ம போல இல்ல அவர் எல்லாம் இல்லீங்களா. அப்போஸ்தலர் போலத்தி சரீரத்துல இருக்கிற முள் என்ன நடக்கா, இதுதான் கண் பார்வை கிளியராக இல்ல. அதனால என்ன சொல்ற தெரியுங்களா, பாருங்க நீங்க சொல்ற அவருடைய கண் பார்வை தான் நிறைய இடத்துல எழுதும் போது அவர் என்ன எழுதுற தெரியுங்களா, குரோசியர் 4வது அதிகாரம் 18வது வசனம் படிக்கும், கடைசியில என்ன பண்றேன், நான் தான் எழுதிருக்கிறேன் சொல்றதுக்கு 3வது அதிகாரம் 17வது வசனம்
பவுலாகிய நான் என் கையெழுத்தினாலே உங்களை கையெழுத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன், நிருபங்கள் தோறும் இதுவே அடையாளம்
பாத்தீங்களா, இதுதான் அடையாளம். 4வது அதிகாரம் 15வது வசனம் 14 படிங்க சொல்றாரு,
அப்படி இருந்தோம் என் சரீரத்தில் உண்டாயிருக்கிற சோதனையை நீங்கள் அசட்டை பண்ணாமலும் ஆரோசியாமலும் தேவ தூதனை போலவும் கிறிஸ்து இயேசுவை போலவும் என்னை
ஏற்றுக்கொண்டீர்கள். இருக்கிற என்ன குறைந்தான் என்ன பண்ணாது குறை,
அப்போது நீங்கள் கொண்டிருந்த ஆனந்த பாக்கியம் எங்கே, உங்கள் கண்களை பிடுங்கி எனக்கு கொடுக்க கூடுமானால் அப்படியே செய்திருப்பீர்கள் என்று
பாத்தீங்களா, கூடுமானால் கண்களை என்ன பண்ணிருக்கீங்க கொடுத்திருப்பீங்க இல்லீங்களா, டொனேட் ஐ டொனேட் பண்றதுக்கு ரெடியா இருக்கீங்க. அந்த நிலைமை இப்ப இங்க சொல்றாரு, ஏன் கண் பத்திய பேசணும், அதான் சரீரத்துல இருக்கிற என்ன ஓரா ஒரு பலவீனம். ஏன் அந்த மாதிரி கடு போயிச்சனாக்கா இயேசு கிருஷ்ணன் எப்படி பார்த்தாருப்பா இல்லீங்களா, அந்த தெய்வீக சுபாவத்துல இருக்கிற இயேசு கிருஷ்ணன் அப்படியே பாக்குறதுனாலே என்னங்கோ அக்கால ஒரு பொறுவி இல்லீங்களா, அந்த ஒரு பாத்துனாலே அவர் கண்ணை வச்சுப்பா போயிச்சு இல்லீங்களா. அப்புறமா அதுல பிறகு கலாத்தியர் 6வது அதிகாரம் 11வது வசனம் படிக்க, ஓகே கலாத்தியர் 6:11
என் கையெழுத்தால் எவ்வளவு எழுதினேன் என்று பாருங்கள்
பாத்தீங்களா, பாருங்க எல்லா லெட்டர்ல என்னங்க ட்ரெயின் மார்க்வா, அப்போ என்னங்குவா ஏன்றார் இவர் வாசிக்கிறார் இன்னொருத்தர் என்ன பண்ணிப்பா எழுதுற அந்த சிக்னேச்சர் போடும் போது நான் தான் எழுதிருக்கேன் நீங்க டவுட் பண்ணாதீங்க என்றால் நிறைய பேருக்கு தெரியும் இவருடைய பாடி வீக்னஸ் இல்லைங்க என்றால் இவருக்கு கண்ணே தெரியாது எப்படி எழுதலாம் என்று சொன்னா அதனால அது டவுட் வராத படிக்க என்ன பண்ணுவீங்களா இது நான் தான் எழுதிருக்கிறேன் நான் தான் அப்போஸ்டல் நான் தான் உங்களுக்கு என்ன பண்ண கிரீட்டிங்ஸ் வாழ்த்துக்கள் அனுப்புறேன் அந்த ஒரு கன்ஃபர்மேஷன் தான் அனுப்புறாரு இப்ப நீங்க யோசனை பண்ணுங்க அப்போஸ்டல் போல் இல்லைங்களா இயேசு கிறிஸ்துவை பார்த்தார் எப்ப பார்த்தார் இந்த ஒரு சுபாவத்துல பார்த்தார் என்ன சொல்லிட்டார் வேதாகம் என்ன சொல்றதோ கடைசியிலே இயேசு கிறிஸ்துவை இப்படி யார் பார்த்திருக்காங்க போல் பார்த்திருக்காரு அப்படி என்றால் என்னங்க கடைசி என்ன என்னங்க மாம்சத்துல கடைசி கூட யார் தான் இதுக்கப்புறமா யாரும் பாக்குறதுக்கு என்ன இல்லைங்க வாய்ப்பே இல்லை அப்படி பார்த்தா கண்டிப்பா கண்ண என்ன ஆயிடும் சொல்லிட்டாரு இயேசு கிறிஸ்து உலகம் என்ன காணாதோ இல்லைங்க உலகம் என்ன பார்க்கவே முடியாது அதனாலே குறைந்தர்ல எழுதும் போதோ என்ன சொல்றீங்களா இவ்வளவு நாள் இயேசு கிறிஸ்து மாம்சத்துல இருந்தோம் ஆனா இனியவரும் என்ன நாட்கள்ல இயேசு கிறிஸ்து எப்பமோ மாம்சத்துல இது பண்ண முடியாது எப்படி இல்லை நீங்க மாம்சத்திலேயே இல்லை இருக்குது இப்போ ஆவிக்குரிய நேசரம் அதனாலே யோவான் மூணாவது அதிகாரத்தில் சொல்லப்படுங்க யோவான் மூணாவது அதிகாரம் ஆறாம் வசனம் ஏழாம் வசனம் மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமா இருக்கும் அப்படின்றது என்னங்க ஒருத்தர் மாம்சத்துல பொருந்தமானாக்கா மாம்சத்துல ஃபர்ஸ்ட் என்ன வரும் கர்ப்பதரிக்கும் இல்லைங்களா அந்த கர்ப்பத்துல ஒன்பது மாசம் இருக்கும் அதுக்கப்புறமா தான் என்ன பண்ண முடியும் மாம்சத்தை பொறுக்க முடியும் அப்படியே
ஆவியினால் பிறப்பது ஆவியா
அப்படியே ஒருத்தர் ஆவியினாலே பொருத்தமானாக்கா இம்மிட்ட என்ன பண்ண முடியாது ஆவினாலே பொறுக்க முடியாதோ ஆவினாலே ஃபர்ஸ்ட் என்ன வைப்போம் இல்லைங்களா கன்செப்ஷன் ஆகணும் இல்லைங்களா என்ன சொல்ற தமிழ்ல இருந்து கர்ப்ப பெருப்பு கரெக்டுங்களா உற்சாகமாகிருங்கோ இல்லைங்களா ஏனென்றால் இதுதான் மெயின் இந்த சரீரம் அழிக்க போகும் ஆனா தேவன் நம்ம ஆவி சரீரத்துல தான் ஊருக்கு அடிப்பா புதுதான ஒரு சரீரத்தை கொடுக்க போயிடும் அந்த மாதிரி தெரியும் பரலோகத்துல நமக்காக ஒரு சரீரத்தை என்ன பண்ண கேட்பா ஆயத்தம் பண்ணிருக்காங்க இல்லைங்களா ஏனென்றால் இதே மாம்சத்துல நாங்க என்ன பண்ண முடியாதுப்பா போக முடியாது ஏன் போக முடியாதுனாக்கா இயேசு கிறிஸ்து கூட இதே மாம்சத்துல என்ன பண்ணலப்பா போதே அப்படி என்றால் இப்ப இயேசு கிறிஸ்து இருக்கிறது எனக்கும் ஆவியும் சரீரத்துல சரி இப்ப ஆவியும் சரீரத்துல இயேசு கிறிஸ்து இருக்கா இல்லைங்களா ஒரு தூதன் போல அப்படியே வந்து எல்லா மனுஷன் நடுவே வந்து தூதன் போல இருந்து ஆயிரம் வருஷம் அரசாட்சி சேர்ந்ததுக்கு அப்புறமா எனக்கு திரும்பி அப்படியே ஆவீசத்துல தூதர்கள் போல திரும்பி போயிடலாமா போக முடியுமா அப்படி சேர்த்து வாய்ப்பு இருக்குதா கண்ணுக்கு தெரிய மாதிரி வர முடியுமா கேட்டா வர முடியாது இல்லையே ஆனாலும் வருதில்ல ஏன் வருதில்ல கேட்டா அப்ப வந்து செய்த ஒரு காரியத்தை வந்துட்டு அதுக்கு பாக்கிலும் என்னங்கோ கண்ணுக்கு தெரியாம அந்த கருத்து என்ன பண்ணலாம் இப்போ இப்ப செய்யலாம் நல்லதான் என்ன பண்ணலாம் இப்போ இப்ப செய்யலாம் உதாரணமா கேட்டா இப்போ நிறைய தூதர்கள் என்ன பண்ணிருக்கோம் மாம்சத்துல வந்து பைபிள் நிறைய கருத்துக்கள் இருக்கும் இல்லைங்களா லோத்துடைய வீட்டுக்கு என்ன பண்ணாரு சோதாம கம்பருக்கு என்ன பண்ணாரு இல்லைங்களா ரெண்டு பேர் தூதர்கள் மூணு பேர் ஆக்சுவலி வந்தார் ஒருத்தர் அப்ராம் கூட இருந்தார் இந்த ரெண்டு பேர் எங்க வந்தாரு சோதாம கம்பருக்கு வந்தார் இல்லைங்களா அந்த தூதருடைய பார்வை எப்படி இருந்ததுனாக்கா எவ்வளவு பொறுப்புதான் இருந்தது அந்த தூதர் அந்த தூதனை பார்த்த உடனே அந்த சோதோமன் குமரனுடைய ஜனங்களுக்கு கண்ணுகள் என்ன ஆயிடுச்சுப்பா கூடாச்சு. யோசனை பண்ணுங்க, தூதருடைய பவர், நான் தெய்வீக சுபாவத்தை பத்தியே பேசல, என்ன ஜஸ்ட் ஆர்டினரி தூதருடைய பவர் பார்த்ததாலே கண்டனாச்சுப்பா கூடாச்சு இல்லைங்களா. அதுக்கப்புறமா இயேசு கிறிஸ்துவோட கலர் இல்லை இல்லைங்களா. அந்த இயேசு கிறிஸ்து ஊர்த்தில போயிட்டார், மரியாதை ஓடி வருவார், மரியாதை ஓடி வந்தா உள்ள யாரும் உட்காந்து இருப்பாருங்க. தேவ தூதர் எப்படி இருந்தாரா, ரொம்ப டல்லாக கரப்பாக இருந்தாரா, எப்படி இருந்தாரா, மின்னல் போல எவ்வளவு பிரைட்டாக இருந்தாருனாக்கா பார்க்கவே முடியல இல்லைங்களா. அவ்வளவு பிரைட்டா யார் இருந்தாருப்பா, தூதர் இருக்காரு. யோசனை பண்ணிருக்கீங்களா, தூதரே எப்படினாக்கா இந்த தெய்வீக சுபாவத்துல இருக்கிற இயேசு கிறிஸ்து எப்படி இருப்பாரு, இன்னும் பிரகாசமா இருக்காரு இல்லைங்களா. அதனால பார்க்கும் போது அடுத்தது பேதுரு அரெஸ்ட் பண்ணி வைப்பு, ஒரு நாள் ஜெயில உட்காந்துருப்பாரு வச்சிருப்பாரு இல்லைங்களா. நைட்ல வைங்கோ காலில் என்ன பண்ணல இருந்தேன், பலி கொடுத்துக்கலாம் இல்லைங்களா. என்னங்கோ 16 சோல்ஜர்ஸ் இருக்காரு இல்லைங்களா, 4-4-4 மாதிரி நாலு இதுல என்ன பண்ணிருக்காரு, ஜெயில போட்டு என்ன அவ்வளவு பெரிய தீவிரவாதி வசமா பின்லான்னு அந்த மாதிரி செக்யூரிட்டி இல்லை. இவருக்கு என்னங்கோ 16 சோல்ஜர்ஸ் இல்லைங்களா, 16 சோல்ஜர்ஸ் என்ன ரொம்ப அழகாக இருக்காரு. அப்போஸ்தலர் பேதுரு பார்த்தா நல்லா தூங்கி இருப்பாரு இல்லைங்களா, தூங்கி இருக்கப்போ திடீர்னு கேட்க வரலாம்ப்பா தூதர் வராரு. அந்த பைபிளை படிக்க அப்போஸ்தலர் 12 ரொம்ப பிரைட் ஆயிடுச்சு ஹால், அந்த ஜெயில ஃபுல்லு பிரைட் ஆயிடுச்சு லைட் இருந்தேன் இல்லைங்களா, ஃபுல் கவர் ஆயிடுச்சு. ஆனா பேதுரு என்ன பண்ணுங்க நல்லா தூங்கி இருக்க, அவ்வளவு நல்லா தூக்க போறாங்க இல்லைங்களா, அதனால எழுப்பி விடுறாரு இல்லைங்களா. அந்த தூதரை பார்க்க முடிஞ்சிச்சுங்களா எவ்வளவு பிரைட் ஆகினது. இப்ப இயேசு கிறிஸ்து இதுக்கும் பார்க்கல பிரைட் ஆகி இருக்காரனாக்கா எப்படி இருந்தா தெரியுங்க. அந்த அப்போஸ்தலர் பவுல் சொல்றார், சூரியத்தின் பாக்கிலோ இல்லைங்களா அதிகமான ஒரு பிரகாசம் சூரியத்தின் பாக்குறீங்களா, கொஞ்சம் பாருங்களேன் பொறப்பயிற்சி பரவாயில்ல இல்லைங்களா. இப்ப பார்க்க முடியுமா, இது மட்டும் தெரியல ஆனா உலகத்துல எல்லாம் இயேசு கிறிஸ்து பார்க்குமா, எப்படி முடியும் இல்லைங்களா. அப்ப உலக மக்களுக்கு வரைக்கும் இயேசு கிறிஸ்து வந்த உடனே கண்கள் தெருக்கத்துக்கு வராதா, இல்ல கண்கள் பர்மனெண்டா இது பண்ணதுக்கு வராதா நீங்க. அப்ப நீங்க யோசனை பண்ணுங்க. சரி இப்ப அடுத்து அப்பயே எடுத்துக்கலாம், இயேசு கிறிஸ்து வராருப்பா பெரிய ஒரு சூரியனை போல அப்படியே இயேசு கிறிஸ்து வருவார், வரச்சு அப்படியே உட்காந்துருப்பாங்க. சரி அப்ப வந்தா என்ன யூஸ், அப்படி வந்து இயேசு கிறிஸ்து தன்னுடைய காரியங்களை செய்ய முடியுமா கொஞ்சம் சிந்திங்க. இப்ப யோசனை பண்ணுங்க, இயேசு கிறிஸ்து வந்திருக்கார், வானத்துல இருக்கிற பெரிய சூரியனை போல இருக்கார் இல்லைங்களா. ஒரு சூரியன் ஆடே இருக்கோம், இவர் பக்கத்து இன்னொரு சூரியன் மாதிரி இன்னொரு வராரு இல்லைங்களா. எப்படி வராரு, அப்படியே தூதர்கள் கூட அப்படியே ஸ்லோகம் லேண்ட் ஆகிறார் இல்லைங்களா. பூலோகத்தில் எல்லா மக்களுக்கும் என்ன பண்ணுவோம், இயேசு கிறிஸ்து பார்த்துட்டே அது அப்புறம் விடுங்க கூட ஆகலே நினைச்சுக்கலாம், கூட நினைச்சுக்கலாம், கூட ஆகுறது இல்லை கண்ணே போறது இல்லை இல்லைங்களா. இப்ப வந்து பாக்குறாரு மக்கள்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்து பார்த்துட்டு என்ன பண்ணுவாரு, இப்போ ஏ சந்தோஷம் தானே போடணும், யார் பண்ணிட்டாரா அப்படி குடிச்சிருக்காரு வசனத்துல என்ன குடிச்சிருக்காரு, அவரை பார்த்துட்டு உலகத்தின் எல்லா மக்களுக்கு என்ன பண்ணுவாரா பிடிக்கும் வெளிப்படுத்தல் 1:7 வெளிப்படுத்தல் 1:7
இதோ மேகங்கள் உடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை புத்தினவர்களும் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரத்தார் எல்லோரும் அவரை பார்த்து புலம்புவார்கள்.
பாத்தீங்களா அவர்கள் பார்த்து என்ன பண்ணுவாரு, புலம்புவார்கள் இல்லைங்களா. ஏன் புலம்புமா, ஏன் அவனை பார்த்துட்டு ரொம்ப கண்ணீர்ட்டான், ஏன் அப்பா ஐயோ பயப்படுறான், சந்தோஷம் தானே இயேசு கிறிஸ்து வந்திருக்காரு, ஐயோ ரொம்ப சந்தோஷம் இயேசு கிறிஸ்து வந்திருக்காரு, வாங்கப்பா அவர் அவர்தான் இப்போ ராஜா என்ன பண்ணிப்பா, சந்தோஷப்படணும் இல்லைங்களா, சந்தோஷப்படுவாரா இல்ல. அது மட்டுமே இல்ல, உலகத்தின் எல்லா மக்களும் ஒரே வாட்டி சூரியனை பார்க்க முடியுமா, அட்டே பார்க்க முடியுமா, ஒரு சூரியனை பார்க்கறது எவ்வளவு நேரம் தேவை, 24 மணி தேவை. அப்படின்னா இயேசு கிறிஸ்து 1000 வருஷத்துக்கு ரவுண்ட் அடிச்சுனே இருப்பாரு, இங்க இருப்பாங்க அமெரிக்கா போயிட்டு வர கொஞ்சம் இருப்பாங்க, லண்டன் போயிட்டு வர, ஏதாவது ஆஸ்திரேலியா போயிட்டு வர, இந்தியா ரவுண்ட் அடிச்சுருப்பாரு இயேசு கிறிஸ்து. யோசனை பண்ணுங்க இல்லைங்களா. அப்ப இயேசு கிறிஸ்து பார்த்து எல்லா ஜனங்களும் வரைக்கும் மன திரும்புறாரா, முதலாவது வரிகளே இயேசு கிறிஸ்து வந்து எவ்வளவு நன்மைகள் செஞ்சார் செஞ்சாரா இல்லையா, ஜனங்கள் கேட்டாரா, ஜனங்கள் எங்க பேச கேட்டாரா, பேச்சே கேட்கல எதுவுமே இல்லப்பா. இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுக்கும் போதும் பரலோகத்திலே ஒரு என்ன வந்துச்சு, ஒரு சத்தம் வந்துச்சு, எவ்வளவு வாட்டி கொடுத்தாரு அந்த மாதிரி சத்தம், எவ்வளவு வாட்டி கொடுத்தாரு, 3 வாட்டி பைபிள் இருக்கும் இல்லைங்களா. ஆனா 3 வாட்டி ஒரு சத்தத்தை வந்துட்டு யாருக்கா கொடுத்திருக்கா, பைபிள்ல ரெக்கார்ட் இருக்காருக்கா, இது உங்களுக்கா கொடுத்தாரு அப்படின்னு சிஷியர்கள் கிடையாது, மற்ற ஜனங்களும் விசுவாசத்துக்கு வர வேண்டி இந்த ஒரு என்ன பண்ண சாட்சியை கொடுத்தாரு, அந்த சாட்சியை ஏற்றுக்கொண்டாரா அப்படின்னு இயேசு அப்படியே 2வது வந்து என்ன கண்ணுக்கு தெரியாம மாதிரி ஒரு தூதனுடைய வேஷத்துக்கு அப்படியே பிரகாசமாக வந்தா எல்லா ஜனங்களும் பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்க? அவ்வளவுதான், அவரு ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்றால இயேசு கிறிஸ்து அக்செப்ட் பண்ணி அவர் சத்தியத்துக்கு வர்றதெல்லாம் இதெல்லாம் என்னங்க கண்டிப்பா முடியாத வேலைகள். அது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்து அப்படியே வந்தா சாத்தான் எப்படி கட்டுறாரு? அப்படியே வானாச்சும் ரெண்டு பேருக்கும் செட்டே இருக்குமா? அப்படியே அப்படியே டிவியில பார்க்க முடியுமா? இதெல்லாம் யோசனை பண்ணுங்க, இதெல்லாம் லிட்டரலாக பண்றோம். இது தேவனுடைய மைண்டே கிடையாது. ஏன் தேவனுடைய மைண்டு கிடையாதுனாக்கா, தேவன் இப்படி செஞ்சிருக்காரா? தேவன் அப்படி செய்யல. ஏன் செய்யலனாக்கா, சாத்தானுடைய எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க சரிங்களா. இப்ப சாத்தான் மட்டும் முதலாவது உலகத்துல வாழ்க்கை செஞ்சார். எப்படி செஞ்சா? சாத்தான் மாம்சத்துல வந்தாரா இல்லைங்களா? சாத்தான் மாம்சத்துல வரல, தூதர்கள் தான் நம்மளே இருப்போம். மாம்சத்துல வந்து கிரியைகளை செஞ்சார். பூமி என்ன இப்போ தீங்கனால நிறந்துச்சு இல்லைங்களா? அதுல தேவன் முதலாவது உலகத்துல நம்ம இருப்போம் கட்டாப்பு. ரெண்டாவது உலகத்துல அதே தூத்தர்கள் கரெக்ட் செஞ்சிருக்காரு. எப்படி செஞ்சிருக்காரு இல்லைங்களா? டைரக்டா வரல, மாம்சம் இல்லாமல் இன்னொருத்தர் ஒரு மூலியமாக நம்ம இருக்காரு வேலைகளா ஆவியில வேலைகள் செஞ்சிருக்காரா இல்லையா? இப்போ பாருங்க எபேசியன்ஸ் 2:2 அந்த வசனம் படிங்க. என்ன சொல்றாரு எபேசியர் ரெண்டாவது அதிகாரம் ரெண்டாவது வசனம்.
அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற.
எனக்கோ கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் இடத்திலே இப்பொழுது கிரியை செய்கிற
ஆகாயத்தின்
பிரபு. பாருங்க கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் இடத்திலே எப்படி கிரியை செய்கிறார்? என்ன கிரியை செய்கிறார் இப்ப சாத்தான்? அந்த வசனம் அப்படி கட்டி முடிச்சார்.
வாயுமண்டல சம்பந்தமைன அதிபதிని అనగా అవేదులైన వారిని ఇప్పుడు ప్రేరేపించుచు.
மோசமான காரியங்களை வச்சுட்டு தைரியமா சொல்ல இதெல்லாம் பண்ணிட்டு யார் இப்பா இப்ப செய்ய முடியுமா இல்லையா? அவனால செய்ய முடியுமா இல்லையா? செஞ்சுட்டு இருக்கா இல்லீங்களா? ஏப்பா நரேந்திர மோடி உக்காந்து நவம்பர்ல நைட் 8 மணிக்கு என்ன பண்ற டிவில 500 ரூபாய்க்கு எல்லாம் என்ன பண்றாரு அப்படியே முற்றுப்புடி போட்டார் இல்லீங்களா? 500 ரூபாய்க்கு எல்லாம் வேலையை ஜீரோ பண்ணிட்டார் இல்லீங்களா? அங்க கட்டளை கொடுத்தாரு பாருங்க. இந்தியா முழுசா கிணாச்சுப்பா இப்ப பவர் வந்துச்சு இல்லையா? இப்ப நரேந்திர மோடி எல்லா வீடு வீட்டுக்கு வந்து சொல்லிட்டா போனா இல்லைங்களா? அப்படி ஆவி இல்லைங்களா? அப்படின்ற ஸ்பிரிட் அவருக்கு எவ்வளவு பவர் இருக்குதுனாக்கா சாத்தாங்க எவ்வளவு பவர் இருக்கும் இருக்குதா இல்லையா இல்லைங்களா? அதனாலே ஒரு வசனம் சொல்றோம். என்ன சொல்றாரு லூக்கு சாத்தான் பத்தி பேசும்போது
அவனுடைய பொருள் பத்திரப்பட்டிருக்கும், அவனிலும் அதிக பலவான் வந்து அவனை மேற்கொள்வானே ஆகியிருக்கும். அவன் நம்பியிருந்த சகல ஆயுத வர்க்கம்
நம்பியிருந்த சகல ஆயுத வர்க்கங்கள் இதுதான் யார் போட்டிருக்காரு எல்லா இடத்துல தன்னுடைய என்ன பண்ண கழிப்பா ஆயுத வர்க்கங்கள் என்ன பண்ண கழிப்பா போட்டிருக்காரு. இதுதான் இது மூலியமா தான் யார் சிஸ்டத்தை கண்ட்ரோல் பண்ணிருக்காருப்பா சாத்தான். இவரே இவ்வளவு கிளவரா கண்ட்ரோல் பண்றாருனாக்கா மாம்சத்துல வராமல் இவ்வளவு பவர் வச்சிருக்காரு இல்லைங்களா? இன்னைக்கு வந்துட்டு அதிக பவர் யாருக்கு இருக்கா? இயேசு கிறிஸ்துக்கு இருக்குதா? சாத்தான் இருக்குதா? இயேசு கிறிஸ்துக்கு இருக்கிற மாதிரி இல்ல. ஆனா நம்ம நல்லா தெரியும் பைபிள் பக்கமும் இவ்வளவு ஏற்பட்டு. ஆனா உலகத்துல பார்க்கும் போதும் 6000 இயர்ஸ் ஒரே பாவம் தான். ஏ பாவம் பார்க்க போதோ முழுச பவர் யார் கையில் இருக்கோ? சாத்தான் கையில் இருக்கோம். தேவன் கொடுத்திருக்கானா இல்லையா? தேவன் கொடுத்திருக்காரு இல்லையா? அதனால பார்க்க போதோ இப்போ இயேசு கிறிஸ்துன் இடத்துல தேவன் திரும்பி பவர் கொடுக்கும் போதோ இப்போ தேவன் இயேசு கிறிஸ்துக்கு பாக்கிலும் நல்ல வேலை செய்யலாமா இல்லையா? கண்டிப்பா செய்யலாம். அதுக்கு செய்யறதுக்கே இப்படியே ஆவியக்குரிய சரீரத்துல வர்றதுக்கான இல்ல ஒரு தேவையே இல்லை இல்லைங்களா? இப்ப நீங்க கஷ்டப்படுங்க. இயேசு கிறிஸ்து பூலோகத்துக்கு வந்து போய் எவ்வளவு வருஷம் ஆயிச்சு? 2000 வருஷம். 2000 வருஷத்துல உலகத்துல எவ்வளவு பேர் கிறிஸ்தவன் இருக்காங்க? நம்ம சென்சஸ்ல பாத்துருக்கோம், 33% கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க. சாத்தான வச்சுக்கொண்டு இயேசு கிறிஸ்து கண்ணுக்கே தெரியாமல் எவ்வளவு பர்சன்ட் வேலை செஞ்சிருக்காரு? இப்போ 33%. நாமதான் கிறிஸ்டியன்ஸ் இருக்கட்டும், எப்படியான இருக்கட்டும் இல்லைங்களா? பட் தேர் ஆர் 33% கிறிஸ்டியன்ஸ் 1000 வருஷத்துல அப்படின்னா 2000 வரைக்கும் சாத்தான கட்டும் போதும் இல்லைங்களா? இதே 33% வரைக்கும் ஏன் 100% பண்ண முடியாது? பண்ண முடியுமா? முடியாதா? தாராளமா பண்ணலாம் இல்லைங்களா? ஆவிக்குரியான ஒரு சரீரத்துல நிலைமையிலே உக்காந்து எனக்கு கண்ணுக்கே தெரியாமல் இயேசு கிறிஸ்து நிறைய ஒரு காரியங்கள் என்ன பண்ணலாம் செய்யலாம். அது மட்டுமேல இந்த விஷயத்தை பார்க்கும் போது நிறைய தீர்க்க தரிசனத்தின் வசனங்கள் என்ன படிப்போம்? படிப்போம். ஏனென்றால் வசனம் என்ன சொல்றதுனாக்கா கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடு பிரதான சத்தத்தோடு வானத்தில் இறங்கி வருவார். எப்படி வருவார்? அதே 5வது அதிகாரத்துல கர்த்தருடைய நாள் திருடன் போலே. இப்போ திருடன் எப்படி வருவார் வானத்துல? அப்படியே பிரகாசமாக அப்படியே பிரைட் ஆகி வருவாரா? திருடன் போல வருது என்ன மீனிங்? அவர் வருது யாருக்கு என்னங்கோ சரியா அதுதான் மீனிங். அப்படின்றால் பாக்குற மாதிரி வருதுக்கனே இல்லையா? வாய்ப்பு இல்லை. சரி, இப்போ ஏன் பாக்குற மாதிரி வருவதுக்கு வாய்ப்பு இருக்கிறதே ஏன் டவுட் வருதுனாக்கா லூக்கால அப்புறமா அப்போஸ்தலருடைய நிருபங்கள்ல ஒரு வசனம் சொல்றாரு இல்லைங்க? அந்த வசனம் படிச்சுக்கலாம். அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 7வது வசனம். அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 7வது வசனம்.
அதற்கு அவர் பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்ததல்ல.
11வது வசனம்
முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ,
வானத்திலே எழுந்தருளி போனாரோ
அப்படியே
மறுபடியும்
வருவார் என்றார்.
வருவார் அப்படின்னா கண் முன்பாக அவன் கண்ணுக்கே தெரியாமல் எப்படி போனார் அப்படியே என்னவா வருவார். சரி, இயேசு கிறிஸ்து இதே மாதிரி வேற யாருக்கு சொல்லிருக்காங்களா? எப்படி போறேன் அப்படியே வருவேன் அப்படியே நீங்க எல்லாம் பாக்குறீங்களோ அப்படி சொல்லிருக்காரு இயேசு கிறிஸ்துங்களா? இயேசு கிறிஸ்து வேற யாருக்கு சொல்லிருக்காரா? நீங்க அப்படியே பார்ப்பீங்க என்ன அப்படின்னு சொல்லிருக்காரு சொல்லிருக்காரு. அதுதான் அந்த வசனத்தை சொல்லிருக்காரு. அது விட்டு இருக்கும் தெரியுங்களா இயேசு கிறிஸ்து இதே மாதிரி வசனம் இன்னும் 2-3 இடத்துல யூஸ் பண்ணிருக்காரு இல்லைங்களா? எங்கேனாக்கா நீங்க படிக்கும் மத்தையோ 26வது அதிகாரத்துல 26 மேத்யூ 26ல 64 படிங்க சார். 60 மேத்யூ 26 64 படிங்க. வருவதோ நீங்க காண்பீர்கள் இல்லைங்களா? எப்படி மனுஷகுமாரன் பிதாவே எப்படியோ வலது பக்கத்துல புல் பவர்ல உட்கார்ந்து இருக்கிறது, அப்படியே வருது நீங்க என்ன பண்ணுவீங்க காண்பீர்கள் என்று சொல்றாரு. அப்படி என்றால் இந்த வார்த்தை இயேசு கிறிஸ்து யாரு சொன்னாரு? சொன்னாரு. இயேசு கிறிஸ்து ரெண்டாவது யார் பார்க்கணும் இல்லையோ இந்த பிரதான ஆசிரியர் கண்டிப்பா என்ன பண்ணிப்பான், எப்படி பார்த்தோம் எப்படி போனாரோ அப்படியே நாங்க வருதா பாக்கணும், பார்க்க முடியுமா? இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைக்கு உள்ட சொல்றீங்களா? நீங்க எல்லாம் நம்ப முடியாதப்பா. எப்படி எப்படி சொல்றீங்க சொல்லுங்க. இயேசுக்கு சொல்றத நீங்க உள்டா சொல்றீங்க, நான் யாரும் நம்பதுப்பா சொல்லுங்க. எப்படி சொல்றீங்க, எப்படி சொல்றீங்க பார்க்க முடியாது நீங்க பாருங்க. இப்போ ஒரு கேள்வி இருந்துச்சு உங்களுக்கு, கரெக்டுங்களா? இப்போ இந்த பசங்களத்தை நான் காட்டும் போது உங்களுக்கு என்ன வச்சு இந்த கேள்வி இன்னொரு கேள்வி வந்துச்சு இல்லைங்களா? சரி, இந்த கேள்விக்கு பதில் எங்க தேடிப்பா? பைபிள். எப்படி தேடணும்? ஏதோ கொஞ்சம் எடுத்துட்டு ஏதோ கொஞ்சம் எடுத்துட்டு அப்படியே போட்டு என்ன பண்ணலாம் பண்ணலாம், அது பண்ண குழப்பமா இருக்கும் கரெக்டாக. என்ன இங்க கொஞ்சம் எடுத்துட்டு கரெக்டாக இங்க கொஞ்சம் எடுத்துட்டா என்ன போய்ப்பா? அதனால வேதத்தை எப்படி வாசிக்கணும்? அப்புறமா வேதத்தை எப்படி வாசிக்கணும்? கரெக்ட், தேடி வாசிங்கள். ஏன்றால் இதுல ஒன்றும் ஒன்றும் புரியாது, கரெக்டுங்களா? எல்லாத்துக்கும் என்ன இருக்கோ என்ன ஜோடி அதா? ஜோடி என்ன பண்ணிப்பேடி ஊரடி இருப்பாரா? இருப்பாரா? இயேசு கிறிஸ்து ரெண்டாவது வரும் போது வந்ததுக்கு அப்புறம் தான் ஊரடி வருவார் நான் ஒத்துக்கிறேன் இல்லைங்களா? ஆனா வரும் போது அவன் அங்கேயே வந்து இருப்பாரா? அவன் வரதுக்கு முன்னாடி ஒரு ஏஞ்சி வந்துடுவாரா? இல்ல இல்லைங்களா? அதனால இயேசு கிறிஸ்து வருகிறதோ இவர் அப்படியே பார்க்க முடியுமா? கண்டிப்பா முடியாது. அதனால இயேசு கிறிஸ்து இங்க வசனம் பேசிருக்கும் போது எந்த ஆங்கிள் பேசிருக்கார்? அதிகாரம் 30வது வசனம்.
அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்போது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறது.
எனக்கோ வானத்தின் மேகங்கள் மேல வருகிறது.
பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு
புலம்புவார். பூமியில் இருக்கிற சகல கோத்திரத்தாரும் பார்த்து நம்மளா சேம் வசனம் இல்லீங்களா? இதே வசனத்தான் வெளிப்படுத்தல் 1வது அதிகாரத்தில் 7வது வசனத்தில் கொடுத்திருக்காரு. சேம் இதே வசனிங்க சொல்லிருக்கிறது. இதே இந்த பாயிண்ட் வச்சுட்டா அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 16வது வசனத்தை என்ன சொல்லிருக்கிறது? நீங்க எப்படி போறது பாத்தீங்களா அப்படியே நீங்க வருது என்ன பண்ணுவீங்க நீங்க பாக்கு சொல்ற. இப்போ இயேசு கிறிஸ்து நீங்க இங்க இங்க என்ன பேசுறாரு? இந்த ஒரு இது பதில் அங்கே கொடுத்திருக்காரு. திரும்பி பிடிக்கிட்ட 30வது வசனம் திரும்பி பிடிக்க.
அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். அப்போது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்கள் மேல் வருகிறது.
கண்டுபிடிச்சீங்களா பதில் அங்கே இருக்கும்?
மேகங்கள் மேல் வருகிறது.
அப்படிங்களா? இன்னொரு வாட்டி கவனித்து படிங்க. இப்போ அப்சர்வ் பண்ணுங்க அந்த பதில் அங்கே கொடுத்திருக்காரு. திரும்ப படிங்க. மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்தில் காணப்படும். தேவையானே சொல்லிருக்கலாம், மனுஷகுமார வரது பார்க்க பாருங்கப்பா, அப்படியே பார்த்துருங்க, கவலைப்படாதீங்க, அப்படியே வரத்துல எப்படி வரேன், பறந்து வரேன், தூதர்களுக்கு கூட எப்படி போனாலும் அப்படியே நான் வரேன். நீங்க தாராளமா என்ன பண்ணுங்க, கண்ணெல்லாம் திறந்து தயவு செஞ்சு வெயிட் பண்ணுங்க சொல்லிருக்கலாம். சொன்னாரா அப்படின்னு அடியாளமான்னு சொல்லிட்டாரு. ஏன் அடையாளம் சொன்னாருனாக்கா, இயேசு கிறிஸ்துவை பார்க்கறதுக்கு அடையாளங்கள் தான் தேவை. அந்த அடையாளம் மூலியமா தான் நீங்க என்ன பண்ணிப்பா. எஸ், இது இன்னொரு ப்ரூஃப் இருக்கு, எப்படி தெரியுங்களா, தீசுலோனிக்கா சபைக்கு இயேசு கிறிஸ்துவ ஊர் தள்ளல் பத்தி சரிங்களா. அப்படி என்றால் இயேசு கிறிஸ்துவ ரெண்டாம் வரிகை பத்தி, அப்புறமா சபையில ஊர் தள்ளல் பத்தி, அவருக்கு கடிக்க போகிற ரிவார்ட் பத்தி என்ன பண்ணிப்பா. ஒன்று தீசுலோனிக்கா நாலாவது அதிகாரத்துல எழுதினார், எழுதிட்டு அஞ்சாவது அதிகாரம் ஒன்னாம் வசனம் படிங்கப்போம்.
ஒன்று தீசுலோனிக்கா சபை மக்கள்
ஓ இயேசு கிறிஸ்து ரெண்டாம் வருகை பத்தி சபை மக்கள் எல்லாம் கிளியர் என்ன தெரிஞ்சிடுவாரு. என்ன பண்றாருனாக்கா, எல்லாம் தெரிஞ்சிட்டு ஆல்ரெடி இயேசு கிறிஸ்து வந்துட்டார். என்ன பண்றாரு, அப்பவே அந்த காலத்துல டிக்ளேர் பண்ணிட்டார். எப்போ அப்போஸ்தலர் பவுல் இருக்கும் போதே தீசலோனிக்கா சபை என்ன சொல்லிட்டாருனாக்கா, இயேசு கிறிஸ்து ஆல்ரெடி ரெண்டாம் வருகையில என்ன அடிப்பா வந்துட்டாரோ இல்லையா, எப்படி வந்திருக்காருவா, அப்படியே வானத்துல தூதர்கள் போல எப்படி போனாரோ அப்படியே கூட வந்தாரா. இப்ப படிக்கும் ரெண்டு தீசுலோனிக்கர், அந்த ஒரு மிஸ்டேக் கரெக்ட் பண்றதுதான் செகண்ட் தீசுலோனிக்ஸ் லெட்டர் எழுதுறார். எழுதிட்டு அவர் சொல்ற வார்த்தை ரெண்டாவது அதிகாரம் முதலாவது வசனம் படிச்சுட்டு வாங்க.
பிரதானமாய் சொல்லுகிறது புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜபங்களையும் வேண்டுதல்களையும்.
ரெண்டு தீசுலோனிக்கர் ரெண்டாவது அதிகாரம் ஒன்றாம் வசனம்,
சகோதரரே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் நாம் அவரிடத்திலே சேர்க்கப்படுவதையும்
பாத்தீங்களா, குறித்து அவர் கூட நாங்க ஜாயின் ஆகிறது இது பத்தி குறித்து
நாங்கள் உங்களை வேண்டிக் கொள்கிறது என்னவென்றால்,
பாத்தீங்களா உங்களை ரிக்வெஸ்ட் பண்றது என்ன சொல்றாரு, என்ன
ஒரு ஆவியினாலாவது
வார்த்தைகள்
எங்களிடத்தில் இருந்து வந்த தாய் வந்ததாய் தோன்றுகிற ஒரு நிருபத்தினாலாவது கிறிஸ்துவனுடைய நாள் சபையுமாய் இருக்கிறதுக்காக சொல்லப்பட்டால் உடனே சஞ்சலப்படாதீங்க
சொல்றாரு இல்லீங்களா. ஏனென்றால் இவர் அப்படித்தான் நினைச்சாரோ, ஆடி வந்துட்டாரோ இயேசு கிறிஸ்துவோட ரிவார்டு என்ன பண்ணாருங்க கொடுத்ததுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டு அதனால மறுத்தோட ஊர்த்தல என்னச்சுப்பா ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு என்ன பண்ணிப்பா சொன்னார பாருங்க. அது கரெக்ஷன் படுத்துக்கிட்டே சொல்ற, அப்படி யாராவது தயவு செஞ்சு சொன்னா நம்பாதீங்க இல்லீங்களா, நம்பாதீங்க சொல்றாரு. அது பதிலாக என்ன 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 எழுதிருக்கலாம், அப்போஸ்தலர் பவுல் என்னப்பா இயேசு கிறிஸ்துவோட உங்களுக்கு தெரியாதா, அப்படியே வானத்துல வருவாரோ நீங்க என்ன ஏன் அப்படி ஏமாத்திட்டீங்க அப்படி அப்படி சொல்லிருக்கலாம் சொன்னாரா. அது பதிலாக என்ன சொல்றாரு இப்போ
வெளிப்பட்டால்
அப்படின்னா அந்தி கிறிஸ்து வருதுக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து ரெண்டாவது ஆகிறதுக்கான வாய்ப்பே இல்லை இல்லீங்களா. இப்போ தீசுலோனிக்கா சபையுடைய மக்கள்கள் இயேசு கிறிஸ்து ரெண்டாவது ஏற்கனவே ஆயிடுச்சு எப்படி நம்பினாரா, இயேசு அப்படியே வானத்துல பார்த்தாரா, பார்க்காமல் என்ன பண்ணிக்கிறீப்பா நம்பியிருக்கார். அப்படின்ற அப்போஸ்தலர் பவுலுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி நம்பியிருக்கார், இயேசு கிறிஸ்து ரெண்டாவது வட்டி இன்விசிபிளா தான் இருக்கோம் இல்லீங்களா, ஆவிக்குரிய கண்டதான் பார்க்க முடியாது. அந்த விசுவாசத்துல என்ன நம்பினாரோ முன்னாடி சொல்லிட்டு பாருங்க கடைசியில் என்ன சொல்றாரு எட்டாம் வசனம்.
நீக்கப்படும் போது அந்த அக்கிரமக்காரன் வெளிப்படுவான், அவனை கர்த்தர் தம்முடைய வாயின் சுவாசத்தினாலே அழித்து தம்முடைய வருகையின் பிரசன்னத்தினாலே நாசம் பண்ணுவான்.
எப்படிதான் நாசம் பண்ணுவான், எஸ் வரி கேன் பிரசனத்தினாலே இல்லைங்களா, வரி கேனால கிடையாட்டும் வரி கேன் பிரசனத்தினாலே இல்லைங்களா. அப்படின்றது எனக்கு வாயின் சுவாசம் அப்படின்னு எனக்கு வாயின் சுவாசம் என்ன வசனம். இயேசு கிறிஸ்து ரெண்டாவது வந்து அப்படியே உஃப் வந்து ஊதுறது இல்லையா, அந்த கிறிஸ்து அவர் அந்த கிறிஸ்து நபரா ஊதுறதுக்கே அப்படின்னா என்னங்க வாயின் சுவாசம் என்னங்க ரெண்டாம் வரிகள் வந்து பலமான ஆகாரத்தை அடிப்பா ஜனங்கள் மேல போடுவார் அதான் சொல்லிட்டாரு உங்க ஆகாரத்தை தண்ணி மேல போடுங்க ரொம்ப நாட்கள் பின்பு நீங்க பலனே அதான் செஞ்சிருக்காரு இயேசு கிறிஸ்து இல்லைங்களா. இப்படிப்பட்ட சத்தியத்தின் மூலியமாக அந்த கிறிஸ்து நாசனம் பண்ண போகிறார். இதனால என்ன சொல்லிட்டாருனாக்கா இயேசு கிறிஸ்து ரெண்டாவது கேட்டு எல்லாம் எல்லாருக்கும் தெரிய மாதிரி விசுவல் பிரசன்ஸ் இருக்குது இல்லை அதனால ரொம்ப தெளிவாக இயேசு கிறிஸ்து சொல்லிட்டாருப்பா நீங்க என்ன காண்பீங்க ஆனா உலகம் என்ன காணாம இல்லைங்களா. காண பாக்குறதுக்கு என்ன இல்லை வாய்ப்பே இல்லை. கடைசியில் ஒரே ஒரு வசனம் லூக்கா 13:28 படிக்கும். லூக்கா 13:28 வசனம்
நீங்கள் ஆபிரகாமையும் ஈசாக்கையும் யாக்கோபையும் சகல தீர்க்கதரிசிகளையும் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறவர்களாகவும் உங்களையோ புறம்பே தள்ளப்பட்டவர்களாகவும் காணும்போது
உங்களுக்கு காணும் போது யாரும் பாக்குறீங்க
சகல தீர்க்கதரிசிகளையும் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறவர்களாகவும்
காண்பீங்க. ஆனா யாரும் மிஸ்ஸிங்க தேவனுடைய ராஜ்யத்துக்கு ராஜா யாரிப்பா என்ன நினைச்சாரோ இயேசு கிறிஸ்து வழி ஓபன் பண்ணவர் யார்தான் யோவான் ஸ்நானிகன். அதனால யோவான் ஸ்நானிகனுக்கு எதனா ஆயிடுச்சுனாக்கா இயேசு கிறிஸ்து சும்மா இருக்கவே மாட்டான்ட்டு கண்டிப்பா என்ன பண்ணுவார் இப்போ ஜெயிலுக்கு வந்து பேர் கொடுத்து ரிலீஸ் பண்ணுவான்ட்டு யார் நினைச்சிருந்தாரா யோவான் ஸ்நானிகன். அதனால இவரு வரல இவருக்கு என்ன செய்ப்பா டவுட் இவருவா இவரே இயேசு கிறிஸ்துவா இல்ல நானே என்னங்கோ நானே ஏமாத்திட்டேன் இவர் என்ன பண்ணார் இப்போ சிஸ்டர்கள் அனுப்புற போங்கப்பா கூப்பிடுங்கோ தயவு செஞ்சு பேசுற கூப்பிட்டோம்னுட்டீங்களா. அது இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரா என்ன சொன்னாரா நான் தான் சொன்னாரா ஐயா அதை ஏதோ சொல்லவே இல்லை பாருங்கப்பா நான் தான் மொசையாட்டி எப்படி கண்டுபிடிங்க பாருங்க இந்த காணிகள் இதெல்லாம் பார்த்துட்டு நீங்க என்ன பண்ணுங்க எஸ் தெரிஞ்சுக்கோங்க நான் தான் என்னங்கோ அது உங்ககிட்ட இருக்குது அவ்வளவுதான் இல்லைங்களா. அதனால உங்களுக்கு மைண்டின் தான் என்னங்கோ நீங்க என்ன பண்ணுங்க நீங்க தெரிஞ்சுக்கோங்கோ. அதனால இதே வார்த்தை யோவான் ஸ்நானிகன் சொல்லும் போதோ யோவான் ஸ்நானிகன் இல்லைங்களா திரும்பி அந்த சிஷ்யர்கள் யோவான் ஸ்நானிகனுக்கு பதில் கொடுக்கும் போதோ யோவான் ஸ்நானிகன் என்ன யோசனை பண்ணிருப்பாரோ இவர் மசியா இல்லே நட்டு கன்க்ளூஷன் வந்திருப்பாரா இல்ல இவர் தான் மசியாட்டி கன்க்ளூஷன் வந்திருப்பாரா எஸ் எப்படி தெரியுங்களா. அவர் பார்த்த அடையாளங்கள் அவர் செஞ்ச ஒரு காரியங்கள் கேட்டிருக்காரு பாத்தீங்களா பார்த்தாரு பாத்தீங்களா அதுவே போதும் இவர் வந்து ரிலீஸ் பண்றதுக்கு என்ன இருப்பா தேவையில்லை. அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு அடையாளம். இந்த அடையாளம் வச்சுட்டா யோவான் ஸ்நானிகன் என்ன பண்ணிப்பா இவர் தான் மசியாயிட்டு கண்டுபிடிச்சாரு. அப்படியே யோவான் ஸ்நானிகன் பார்க்கும் போது இன்னைக்கு நம்ம போல இருக்கிறோம் நமக்கு கூட என்ன வரல சில டைம் கூட என்ன வரல இப்போ சந்தேகங்கள் எஸ் இல்லைங்களா. சந்தேகம் வந்தா என்ன பண்ணிப்பா எஸ் என்ன பார்க்கணும் எஸ் அடையாளங்கள் பார்க்கணும் வசனத்தை பார்க்கணும் நிறைய தீர்க்கதரிசனம் ஃபுல்ஃபில்மெண்ட் பயங்கரமான தரிசனம் என்ன தீர்க்கதரிசனம் இருக்கும் இதெல்லாம் ஃபுல்ஃபில்மெண்ட் ஆகிறதுக்கு கண்டிப்பா இயேசு கிறிஸ்து லிட்டரலா வந்து அந்த காரியத்தில் என்ன பண்ண முடியாது கண்டிப்பா செய்ய முடியாது செஞ்சா அது சக்சஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதனாலே பிரதர் ரசல் சொல்லும் போது வாங்க ஒரு பாயிண்ட் சொல்றா பிதாவாக தேவன் தெய்வீக சுபாவத்தில் இருக்காரு இல்லையா ஏன் அவரை யாரும் பார்க்க முடியாது அந்த வசனம் இருக்கு இல்லைங்களா ஓ அவரோட என்னங்கோ ஒருத்தரோ பார்க்க முடியாதவரோ என்னங்கோ சேரக்கூடிய வழியில வாசப்படுகிறவர் இல்லைங்களா. அப்படியே இயேசு கிறிஸ்துவ கூட யாரும் என்ன பண்ண முடியாதோ பார்க்கவே முடியாது. அப்படி பண்ணா அப்படி இயேசு கிறிஸ்து அந்த ஒரு நிலையில கீழே என்ன கண்டிக்க தெரிய மாதிரி வந்தா என்ன தெரிய தெரியுங்களா தன் மகிமை என்ன பண்ண மாதிரி இல்லைங்களா கொஞ்சம் என்னங்கோ அப்படியே லோ பண்ண மாதிரி இல்லைங்களா. ஆனா அது தேவர் பண்றதுக்கு என்னங்கோ விரும்புதில்ல அது மட்டுமே இல்ல தட் இஸ் நாட் நெசசரி இல்லைங்களா. தேவன் நிறைய கிரியைகளை பூர்வகத்தை செஞ்சு காட்டிருக்காரு இல்லைங்களா. எப்படின்னா அவருடைய ரெப்ரசன்டேட்டிவ் மூலியமாக என்ன பண்ணிருக்க புரோகத்துல நிறைய காரியங்கள் செஞ்சு காட்டியிருக்காரு. இதுவே ப்ரூஃப் இல்லைங்களா. 1000 வருஷத்துல வந்துட்டு இயேசு கிறிஸ்து கண்ணுக்கு தெரியாமல் வந்து நிறைய காரியங்கள் என்ன பண்ண சூப்பராக செய்யலாம் இல்லைங்களா. ஒரு வசனம் ஒரே ஒரு டூ மினிட்ஸ் சங்கீதம் 2 இருக்கிறோம். சங்கீதம் 2 அதிகாரத்துல ஒரு பாயிண்ட் பாருங்கள். 2 அதிகாரம் 1 படிக்கணும் சீக்கிரமா.
ஜனங்கள்
விருதான காரியத்தை
கர்த்தருக்கு
விரோதமாக
அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும்
பூமியின்
ராஜ்யங்கள் எழுப்பி நின்று
ராஜ்யங்களை எழுப்பி நின்று
அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி
பாத்தீங்கன்னா ராஜனங்க அதிகாரிகள் ஏகமாய்
ஆலோசனை பண்ணுவார். அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிர்களை நம்மை விட்டு எரித்து போடுவோம்
என்கிறார்கள். உட்காந்து உலகத்துல இருக்கிற எல்லா என்னங்க பிரைம் மினிஸ்டர் மினிஸ்டர்ஸ் எல்லாம் உட்காந்து யுனைடெட் நேஷன்ஸ்ல எப்படி பேசுவாரோ அதுதான் பேசுறாரு பாருங்க. என்ன பேசினா என்ன பேசிருக்காருனாக்கா கைகளை கட்டிருக்கிற கயிர்களை என்ன பண்ணலாம் இப்போ எல்லாம் என்ன விசாடலாம் இல்லைங்களா. இன்னைக்கு என்ன பண்ணிருக்கு கைகள் கட்டி அப்படின்றால என்னங்க முதல்ல இருக்கிற மாதிரி கரப்ஷன் என்ன பண்ண முடியாது பண்ண முடியாது. ஓ இயேசுக்கு சாப்பிட்டு வந்து கட்டிருக்காரா அப்படின்னா அவர் கைகள் வந்து கட்டிருக்காரா. யுனைடெட் நேஷன்ஸ்ல ட்ரம்ப் உடைய கை கட்டிருக்காரா நரேந்திர மோடி கை கட்டிருக்காரா என்ன கை கட்டுறது நாங்க கண்ட்ரோல் ஒன்னும் செய்ய முடியாது அவ்வளவுதான் டம்மி இல்லைங்களா. இப்ப ஜெனரல்ஸ் என்னங்க என்ன விரும்புறாரோ அதான் என்ன பண்ணிப்போம் செய்யணும் இல்லைனாக்கா அடுத்த 5 வருஷத்துக்கு என்ன இல்லையா அவருக்கு 5 வருஷத்துக்கு டிக்கெட் கொடுத்தா அவ்வளவு பர்மனண்டா என்ன போன மாதிரி இருந்தா திரும்பி எல்லாம் வர்றதுக்கெல்லாம் இல்லையா. இப்ப என்ன யோசிக்கிற ஜனங்கள் அப்பா எப்படி ஆயிடுச்சு இந்த கைகள் என்ன பண்ணலாம் கட்டிட்டே ஃப்ரீ ஆகி இருக்கலாமே பாருங்க பரலோகத்துல யாரு சிரிக்கிறாரு நல்ல
பரலோகத்தில் வீட்டிருக்கிறவர் நினைப்பார் ஆண்டவர் அவர்களை இகழ்வார்.
அரே ஏன் ஜனங்கள் எல்லாம் அப்படியே பார்த்துட்டு இருக்கா தானே யோசிக்க சொன்னா ஏன் இவரு சிரிக்கணும் இவரு பார்த்தா இவரு ஏன் இப்படி பண்ணணும் ரெண்டு பேரும் என்ன பண்ணலாம் பார்த்து 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 அப்படியே என்ன ஒற்றுமை போலாமே. இதெல்லாம் வந்துட்டு சிம்பாலிக் நேரடியாக இயேசு கிறிஸ்து இப்படி பாக்குற இயேசு கிறிஸ்து இவரும் பார்த்து சிரிக்கிறாரு அந்த மாதிரி எல்லாங்க இதெல்லாம் ஸ்டோரி கிடையாது. இதுதான் ஃபீலிங்ஸ் ஜெனரலுடைய மென்டாலிட்டி இயேசு கிறிஸ்துடைய மென்டாலிட்டி. அதனால என்ன சொல்லிட்டாரு படிங்க.
அப்பொழுது அவர் தமது கோபத்திலே அவர்களோட பேசி
ஓஹோ அப்படியேதான் இயேசு கிறிஸ்து வருகிறே அப்படியே கணிக்க தெரிய மாதிரி வந்து கோபத்துல அப்படியே வானத்திலே பேசுறாரு எல்லாரும் சத்தி தினங்கோ நமக்கு என்ன கொடுத்துருக்க தெரியுங்களா ஸ்பிரிச்சுவல் சென்ஸ் சொல்றாரு. ஸ்பிரிச்சுவல் சென்ஸ் என்னங்க தமிழ்ல ஆவிக்குரியனா கண்கிறத விட்டுடுங்க அறிவு இல்லைங்களா. பலமான ஆகாரம் யாருக்கு நமக்கா எப்படியே ரஞ்சாந்த அதிகாரம் கடைசி வருஷம் என்ன சொல்றாரு தன்னையோ ஞானேந்திரங்களுக்கு அப்புறமா பூர்ண வயதுள்ளவருக்கு அப்புறமா பகந்தா ஏதோ தீமே ஏதோ நன்மையாட்டி பகிர்ந்து
பயிற்சினால் பகுத்தறிய தக்கதாக முயற்சி செய்யும் ஞானோ கிரியங்களை உடையவர்களாகிய பூரண வயதுள்ளவர்களுக்கே தகு.
அவர்தான் இல்லைங்களா சின்ன குழந்தைகளை போல இருக்கிறது வேண்டாம் இல்லைங்களா. நம்முடைய ஞானேந்திரங்களே என்ன பண்ணலாம் ஸ்பிரிச்சுவலாக நல்ல ஒரு டியூனப் பண்ணி என்னங்கோ நல்ல மெச்சூரிட்டியில இருக்கிற மாதிரி என்ன பண்ணலாம் நாங்கோ வளர்த்தலாம். அதனால அப்போஸ்டல் போல் திட்டுறா பாத்தீங்களா என்ன சொல்றாரு காலத்தை போ பார்த்தா நீங்க எப்படி இருந்தோம் இன்னொருத்தர் வந்து உங்களுக்கு டீச் பண்ணுமா இல்லைங்களா. அதனால அந்த மாதிரி நிலைமைக்கு போறதும் வேண்டாம் எப்படி இருக்கலாம் ஒரு மெச்சூர்டு கிறிஸ்டியன்ஸாக வரலாம். தேவன் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதி பிறகு ஆமீன்.
கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பு கொரிய சகோதர சகோதரனே, முதலாவது